அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம். மறு விளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படுபரும் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புறவாம் பரசிவமே. அருட்பெரும் ஜோதி அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 மே மாதம் 27 நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் சன்மார்க்க சங்கத்தை சார்பில் மாதம் ஒரு சன்மார்க்க சங்கம் பற்றிய நிகழ்ச்சியில் மே மாதம் கோயம்புத்தூர் கோவில்பாளையம் தயவு சத்தியநாயக கோட்டம் சன்மார்க்க சங்கம் சார்ந்த அன்பர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தயவு திரு வி எஸ் ராமதாஸ் ஐயா மற்றும் குழுவினர் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களையும் மற்றும் குழுவினர் அனைவரையும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் உள்ள நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம், வந்தனம். தற்போது தயவு திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் சில அருட்பாக்களை பாடி நிகழ்ச்சியை தொடங்குவார்கள்.
அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. கோயம்புத்தூர் சன்மார்க்க சங்க தலைவரும் கோவை கோவில்பாளையம் தயவு சத்திய ஞான கோட்டை நிறுவனருமாகிய தயவு திரு என் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் ஐயாவோடு இணைந்துள்ள சன்மார்க்க அன்பர்களுக்கும் வணக்கம், வந்தனம். திருவோலர் திருச்சிற்றம்பலத்தாடும் தெய்வமே, மெய்ப்பொருள் சிவமே, உருவலர் ஒளியே, ஒளியினுள் ஒளியே, ஓங்கும் என் உயிர் பெரும் துணையே, ஒரு தனித்தலைமை அருள் வெளி நடுவே, உவந்தர சலிக்கின்ற அரசே, பருவரல் நீக்கி இனித்திட எனக்கே, பழுத்த பேரானந்த பழமே. ஆரணமே ஆகமமே, ஆரண ஆகமத்தின் அரும்பொருளே, அரும் பொருளின் அனுபவமே அறிவே, காரண காரியமே, காரண காரியங்கள் கடந்த பெரும் பதியே, என் கருத்தமர்ந்த நிதியே, பூரணமே புண்ணியமே, பொது விளங்கும் அரசே, புத்தமுதே சத்தியமே, பொன்னே செம்பொருளே, தோரணமே விளங்கு சித்தி புறத்தினும் என் உள்ளத்தும் சுத்தம் நடம் புரிகின்ற சித்த சிகாமணியே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜ் ஐயா. இந்த வார நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தவிருக்கும் திரு வி எஸ் ராமதாஸ் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுக உரை. தயவு திரு வி எஸ் ராமதாஸ் ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் இருந்து நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயாவுடன் அவரை சார்ந்த அன்பர்களும் தற்போது இணைந்துள்ளார்கள். 1983 முதல் சன்மார்க்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார்கள் ஐயா அவர்கள். கோவை சன்மார்க்க சங்கத்தின் தலைவராக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து பற்பல கருத்தரங்கங்களையும் மற்றும் கூட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள். ஐயா அவர்களுக்கு இரண்டு மகன்கள், ஒருவர் அமெரிக்காவில் பணிபுரிந்து வருகிறார், மற்றொருவர் மருத்துவராக கோவையில் பணிபுரிந்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆவார்கள். ஒரு தொழிலதிபராக ரப்பர் பொருள் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார்கள். இந்த நிறுவனத்தை கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார்கள். இதில் சுமார் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டுமல்லாது தன்னுடைய பெருமுயற்சியால் தொழிலாளர்களையும் மற்றும் பொதுமக்கள் பலரையும் தாவர உணவாளர்களாகவும் சன்மார்க்கிகளாகவும் மாற்றி வருகிறார்கள். முக்கியமாக தன்னுடைய 3 மேலாளர்களையும் தீவிரமாக இதில் ஈடுபடுத்தி வருகிறார்கள். இதன் பொருட்டு கோவை கோவில்பாளையத்தில் தன்னுடைய இடத்திலேயே தயவு சத்தியஞான கோட்டம் என்ற சன்மார்க்க சபையை நிறுவியுள்ளார்கள். இதன் கட்டுமானத்திற்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் தன்னுடைய நிறுவனத்தின் லாபத்தில் இருந்து அளித்துள்ளார்கள். இந்த சபையில் ஜோதி ஏற்றப்பட்டு இரவு பகலாக அணையாமல் காக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பூசத்திற்கும் இந்த சபையில் 7 திரை விளக்கி ஜோதி தரிசனம் காட்டி வருகிறார்கள். இதை தவிர சன்மார்க்க பயிற்சிக்காக ஒரு தனி இடத்தையும் கட்டி வருகிறார்கள். பல பள்ளி கல்லூரிகளில் ஆன்மீக சேவை செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காகவும் மருத்துவம் படிப்பு போன்ற உதவிகளை செய்து வருகிறார்கள். தயா குணத்தோடும் சன்மார்க்க நெறியோடும் சன்மார்க்கம் தலைக்க பாடுபடும் தெய்வு திரு ராமதாஸ் ஐயா அவர்களை இன்று நம்முடன் கலந்து கொண்டிருப்பது நாம் பெற்ற பேறு. ஐயா அவர்களையும் மற்றும் ஐயாவுடன் இணைந்திருக்கும் குழுவினர் அனைவரையும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் கலந்துள்ள அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. ராமதாஸ் ஐயா, இப்போ வந்து உங்களுடைய நிகழ்ச்சியை நீங்க தொடங்கலாம்.
அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி திருவரப்பிரதாச வல்லல் பெருமான் வடிவிலேயே சரணம், தயானந்தி சுவாமி சரணானந்தா தெய்வ திருவடிகளையே சரணம் சரணம், தயானந்தர் சசின் அவர்களே மற்றும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமைப்பிற்கு துணையாக இருந்த சுத்த சன்மார்க்க நெறி உலகமெங்கும் பரப்புகின்ற மெய் அன்பர்களே, இன்று தொலைத்தொடர்பால் உலகெங்கும் சுத்த சன்மார்க்க நெறி கருத்துக்களை கேட்க இருக்கும் ஆங்கநேய ஒருமைப்பாட்டு தயா நேயர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த முத்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருப்புரஞ்சோதியாகிய இறைவனை அதனுடைய சில முக்கியமான சில விளக்கங்களை நான் கூற விரும்புகின்றேன். எங்கும் நீக்கமர நிறைந்த நித்திய சத்திய எல்லாம் வல்ல எல்லாமான பேரு ஒளி வடிவமே அருப்புரஞ்சோதி. அருளே கடவுள் சக்தி. இதில் அருப்புரஞ்சோதியில அருள் என்ற வார்த்தைக்கு கடவுள் சக்தி என்று சொல்லலாம், அல்லது தயவு என்று சொல்லலாம். அந்த அருளே பிரபஞ்ச இயக்கத்திற்கு காரணமானது. அந்த அருளே தன் அருள் சக்தியால் பெரும் ஜோதியாகிய பிரபஞ்ச தோற்றம் கொண்டு எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஆற்றல்களையும் எல்லா அனுபவங்களையும் விளங்குகின்றதை அருப்பெருஞ்சோதி என்று சொல்லலாம். ஆகவே அருப்பெருஞ்சோதிக்கு அருள் என்பதும் பெருஞ்சோதி என்பதும் இரண்டும் சேர்ந்து அருள் என்ற த என்ற இடத்திலே இட் என்று சொல்லி அருளே எல்லாமாக இருக்கின்ற ஒரு இணக்கத்தை அருப்பெருஞ்சோதி என்ற மகாமண்டலம் சொல்லப்படுகின்றது. ஆகவே அருளாகி அகம்பொருந்திய சூக்ம தயா கடவுள் சக்தியும் பெருஞ்சோதியுமாய் உள்ள பிரஜனமும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது இந்த அருப்பெருஞ்சோதி. இப்படிப்பட்ட அருப்பெருஞ்சோதியை மந்திரமாக வள்ளல் பெருமானுக்கு இறைவன் அருப்பெருஞ்சாண்டவர் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி என்று மகாமந்திரம் சொல்லப்படுகின்றது. அதனுடைய சில முக்கியமான ஒரு பொருளை நான் சொல்கின்றோம். அண்டபிண்ட ரகசியங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சமே இந்த மந்திரத்தையே அடங்குகின்றது. அருப்பெருஞ்சோதி இறைவனே அருப்பிரகாச வடிவாய் நிறை மனிதனாக விளங்கும் வல்லல் பெருமானுக்கு உள்ளத்தில் உணர்த்திய மந்திரம். இறைவனே இந்த மந்திரத்தை நம் வல்லராவுக்கு உணர்த்திய மந்திரம். இந்த மந்திரத்தையே ஆன்மநேய ஒருமைப்பாட்டுமையை குறிக்கும் மந்திரமாக இருக்கின்றது. மனிதன் கடவுள் ஒளி கொண்டு கடவுள் மயமாக வாழும் மந்திரன். இதனை இந்த பொருளை காண எனது குருசாமி சரவானந்தா அவரை இப்போது நினைக்கின்றேன். அவர் சுத்த தன்மார்க்க நெறியை மிக அழகாக அவர் எடுத்திருக்கின்றார் இந்த அருப்பிரஞ்சோதி மந்திரத்திலே. அது அவருடைய அந்த மந்திரத்திலே அருப்பிரஞ்சோதி மந்திரத்திலே அருப்பிரஞ்சோதி என்ற முதல் அருப்பிரஞ்சோதி முதலாவதாக என்றும் நீக்கவன் என்று பெருஞ்சோதி அருப்பெருவழியை குறிக்கின்ற அருவ வடிவமாக அந்த அருப்பிரஞ்சோதி முதல் நிலை விளங்குகின்றது. அருப்பிரஞ்சோதி தனிப்பெருந்தனை என்று இது இரண்டாவதாக சொல்லப்படுகின்ற அந்த அருப்பிரஞ்சோதி ஆன்ம அணுவாய் ஒவ்வொரு மனிதனுடைய சிறந்த சித்தம்பரத்தில் இருக்கின்ற ஒரு நிலையை குறிக்கின்றது இரண்டாவது அருப்பிரஞ்சோதி. மூணாவதாக வரப்படுகின்ற அருப்பிரஞ்சோதி அந்த ஆன்மாவாக இருக்கின்ற அந்த அருப்பிரஞ்சோதி கடவுள் உயிர் சக்தியை விரித்து உடலாய் விளங்குகின்ற தேகமாய் விளங்குகின்ற நிலையை குறிக்கின்றது. இவ்வாறு இந்த அருப்பிரஞ்சோதி ஆகிய இந்த மூன்று தடவை நாம் அதை கூறும் பொழுது அதுவே ஆன்மாவாகவும் உயிராகவும் உடலாகும் அது மூன்று விதத்திலே இந்த மந்திரமானது அதுக்கு பொருள் நம்முடைய சுவாமிகள் சொல்கின்றார். அதிலே தனிப்பெருந்திறனை என்பது நடுவிலே இருக்கின்ற இந்த ஆன்மானு அது தனிப்பெருந்திறனையினாலே தன்னுடைய உயிர் சக்தியை அது கருணையாக தனிப்பெருந்திறனையாக மனிதனுடைய சிறநிலைகளில் நின்று அவனை பக்குவப்படுத்தி அவனை வாழ்வித்து அவனுக்கு தன்னையே தன்னுடைய இயலான தன்னையே அந்த மனிதனுக்கு கொடுக்க அந்த அருப்பிரஞ்சோதி தெரிந்து இப்பொழுது ஒவ்வொருடைய தலைநடுவிலும் இருக்கின்றது. ஆக இந்த அருப்பிரஞ்சோதி அருப்பிரஞ்சோதி தனிப்பிரிந்தனி அருப்பிரஞ்சோதி இந்த மந்திரம் மூன்று பங்கு வெள்ளையா வெள்ளி நிறமும் தனிப்பிரிந்தனையான அது மற்றது பொன் நேரத்திலே இருக்கின்றது. இதுதான் இந்த கொடி. இந்த கொடியானது மூன்று வெள்ளையும் ஒன்று பொன் நிறமும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த அருப்பிரஞ்சோதி அருப்பிரஞ்சோதி தனிப்பிரிந்தனை அருப்பிரஞ்சோதி மந்திரம் இந்த பிரபஞ்சத்திலே எல்லாமாக அடங்கி இருக்கின்ற இந்த மந்திரத்திலே இதை நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் இந்த மந்திரத்தினுடைய ஒரு சக்தி நமக்கு மரணமில்லா தெளிவாய் கொடுக்கின்ற ஒரு சக்தியாக விளங்குகின்றது. இதுதான் இப்பொழுது இந்த அருப்பிரஞ்ச மந்திரத்தினுடைய முக்கியமான ஒரு இதை பற்றி நம்ம சுவாமிகள் எனக்கு நன்றாக விளக்கி கொடுத்திருந்தார். அனுபவம் இந்த சுத்த சன்மார்க்கத்திலே இந்த நெறியிலே எனது அனுபவங்களை நாம் முதலில் கூறிவிட்டு பிறகு சில கருத்துக்கள் பெற விரும்புகின்றேன். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல வேண்டுமானால் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு நல்லதொரு குடும்பத்திலே நன்மக்கள் நல்ல உறவினர்கள் நல்ல நண்பர்கள் என நான் வாழ்வதே ஒரு பெரிய அனுபவம். என்னுடைய வாழ்க்கையின் திருப்பம் 1982 பெரும் துயரத்திலே சிக்கியிருந்த என்னை மேல் நிலைமையில் ஏற்றி எல்லா வளமும் கொடுத்த அந்த அருப்பிரஞ்சோதி இறைவனை அருப்பிரகாச வல்லலே சுவாமி தயானந்த சரவணந்தரை என்றும் நான் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல குடிமகனுக்கு துன்பம் ஏற்பட்ட போது அது தீர்க்க முடியாத துயரம் அது ஏன் ஏற்பட்டது நான் செய்த தவறு என்ன என்ற கேள்விகளை எல்லாம் கடவுளிடம் கேட்க முடியாது. ஏனென்றால் கடவுள் உண்மை தெரியவில்லை எனக்கும் தெரியவில்லை மற்றவருக்கும் நான் சில ஞானிகளை சந்தித்து பெரியவர்களை சந்தித்து இந்த துயரத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரே பதில் இதி என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு சமயம் என்னுடைய திருப்பம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு லைப்ரரியிலே அருள் விளக்கமலை என்ற 100 பாடல்களை கொண்ட ஒரு அருப்பாவிலே அந்த பாடல்களோட சுவாமி சரணானந்தருடைய ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கமும் அதில் கிடைத்தது. அந்த விளக்கங்கள் கொண்ட அந்த பாடல்களை திருப்பி அதை படித்து அந்த கவனம் வல்லல் பெருமானின் பக்கம் திரும்பியது. சுவாமி சரணானந்தரை சந்தித்தேன், என் கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது. அது என்ன என்று சொன்னால், நான் இந்த உலகத்திலே சாதாரண மனிதனாக இல்லாமல் ஒரு தெய்வீக கடவுள் அருள் பெற்று வாழ்வதே இங்கு வந்துள்ளோம். இந்த பெரும் கடவுள் சக்தி நம்மளும் மறைந்து இருக்கின்றதை நாம் அதை வீட்டு அதை கண்டுபிடித்து அதை கொண்டு நாம் ஆன்ம லாபத்தை பெற வேண்டும் என்பதே முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதை வந்து நம்ம சுவாமிகள் வந்து நிறைய அதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கிறார். சேகரமாம் பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகரமான ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. சேகரிக்கப்பட்ட எல்லா விதமான பொருள்களும் பல சித்திகளும் நம்ம ஆகரமாம் பிச்சதியிலே அது பொதிந்து கிடைக்கின்றது என்று சொல்ற பொக்கிஷமாக ஒரு சுரங்கத்திலே எப்படி தங்கமத்திலேயே கிடைக்கின்றதோ அது போல நம்முடைய ஆன்மீக சித்தியிலே அந்த ஆகரம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ விதமான சித்திகள் பொருள்கள் எல்லாம் விலை முடிக்க முடியாத வைரங்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. அந்த சேகரிக்கப்பட்ட அவை சித்திகள் எல்லாம் சும்மா இருக்கு. அப்ப என்ன, இந்த ஆன்ம அனுபவானது அதுக்குள்ள இருக்கின்ற அந்த உக்கிச்சத்தை வெளியே எடுக்க வேண்டும். அதுதான் சுத்த சன்மார்க்க நெறியே. அதை எப்படி அதை எடுக்க வேண்டும், அந்த சித்தியை எப்படி பெற வேண்டும் என்பதுதான் இந்த சுத்த சன்மார்க்க நெறியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது எனக்கு தெரிந்தவுடன் சுத்த சன்மார்க்க நெறியில நான் இருந்து கொண்டு அதன்படி ஜீவ காலத்திலே இருந்து நம்மை சூழ உள்ள உயிர்களுக்கு என்னாலான நன்மையை செய்து ஆன்ம லாபத்தை பெற வேண்டி அதிலேயே முயற்சி செய்து அதில் வெற்றியும் கண்டேன். அதனுடைய பலன்தான் இப்பொழுது என்னுடைய இந்த நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணம். சாதாரண சிறு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்த எனக்கு அது இன்றைக்கு பல கோடி ரூபாய்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு கஸ்டமர் கிடைத்து அதன் மூலமாக செல்வம் திட்டுவதற்கு ஒரு வழி உண்டாயிற்று. அதை வைத்து நீண்ட என்னுடைய கனவு ஒரு ஞானத்தை கட்ட வேண்டும். அது நாள்தோறும் ஜோதி வழிபாடு உலக உயிர்களின் துன்பம் நீர்ப்பதற்காக சில விண்ணப்பங்கள், அருள் ஒளிநிலை வாழ்வில் என்று சொல்லக்கூடிய சில பயிற்சிகள், இவைகளெல்லாம் அந்த ஞானத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து அந்த கனவு நிறைவேறிவிட்டது. எனக்கு மிக முயற்சி உண்டாயிருக்கு. 2017 ஏப்ரல் 1 ஏப்ரல் 2 அந்த ஞானசபை கட்டி முடித்து அருள் ஜோதி விளக்கேற்றி அன்று முதல் இன்று வரை அன்பர்கள் அகவல் பாராயணம் ஞானசரி போன்ற அருத்தா பாடகை பாடி வருகின்றனர். இதுல ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்ன என்று கேட்டால், அந்த ஞான ஏப்ரல் 1 என்ற மாலையிலே ஒரு 7 அளவிலே ஞானசபி வாயிலே வள்ளலாருடைய வள்ளல் பெருமானிய ஒளி வடிவம், ஒரு பெரிய ஒளி வடிவம் இந்த வாயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹைட்டுக்கு அந்த ஒளி வடிவம் தோன்றியதை காமராவை பதிவு செய்து கைது செய்துள்ளவர். அதே மாதிரி ஏப்ரல் 2 குடும்ப விழா குடமுழுக்கு விழா நடந்த நேரத்திலே காலை நேரத்திலே 8 அளவிலே கிழக்கிலே அங்கு சூரியனுக்கு பதிலாக 7 நிறம் கொண்ட ஒரு பெரிய ஒளிவட்டம் தோன்றியது. அதையும் காமராவில் பதித்துள்ளார்கள். இது மற்றவருக்கு நான் அதை பப்ளிசிட்டி அதை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் இது இந்த ஞானசபியிலே நல்ல பெருமா நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இந்த ஞானசபியின் மூலமாக இந்த சுத்த தன்மாகதி எங்கும் பரவ வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டளையாக எனக்கு தோன்றியது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள் நடந்த பிறகு அந்த ஞானசபிகளே மிகவும் நன்றாக வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்தேன். மெய் அன்பர்கள் அங்க வந்து என்னுடைய கூட இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் அதிலே தீவிர நாட்டம் கொண்டிருந்தார்கள். அதில் முக்கியமாக இதுல தினசரி அகல் பாராயணம் செய்வதற்கு ஒரு நல்ல நண்பர் கிடைத்தார். அந்த கோயிலே தினப்படி அதை கூட்டி பெருக்கி கோலம் விட்டு நல்ல மாலைகளை எல்லாம் பூஜை எல்லாம் செய்ய மாலைகளை எல்லாம் போடுவதற்கு ஒரு ஒருவர் கிடைத்தார். அவருடைய மனைவியும் அதை கூட சேர்ந்து தினம் காலை மாலை இரண்டு நேரமும் அந்த விளக்கு அணையாமல் பார்த்து கொள்வதோடு மிக அற்புதமாக அந்த கோயிலானது இன்று வரை ஒவ்வொரு நாளும் மிக நல்லபடியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய சிறப்பான ஒரு வழிபாடு எனக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அது என்னுடைய ஒரு அனுபவம் தான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதை கத்தி முடிப்பதற்கு உள்ள செலவு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 60 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். இந்த ஞான சபையை கட்டி அதற்கு பக்கத்திலே மற்றொரு அன்றைவருவதற்கு ஒரு தங்கும் இடமும் அதற்கு மேல் ஒரு கட்டிடமும் ஒரு பயிற்சிக்கு ஒரு கட்டிடமும் இதெல்லாம் சேர்த்து 60 லட்சம் ரூபாய் செலவிலே சொந்த செலவிலே தான் நான் செய்தேன். யாரையும் நான் கேட்கவில்லை, யாரும் வலிந்து கொடுக்கவும் இல்லை. என்னுடைய அனுபவத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு சித்த சன்மான் நெறியிலே நான் இருந்து கொண்டு இனிமேலும் அந்த நெறியிலே விடாமல் அது பிடித்துக்கொண்டு என்னுடைய வாழ்விலே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்பதை என்னுடைய அனுபவம். இன்னும் சின்ன சில சில அற்புதங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பட் அதையெல்லாம் சொல்லணும்னா அதுக்கு நேரம் நிறைய வேண்டி இருக்கின்றது. இந்த அனுபவங்களை ஒரு பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு சில சின்ன அனுபவங்களை என்னுடன் கூட இருக்கின்ற எஸ் ராமச்சந்திரன் மேனேஜர் அவர்களும் ராஜாராம் அவர்களும் ஒரு சிறு குறிப்புகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் அவரிடம் இந்த இதை கொடுக்கின்றேன். அவர்கள் இப்போ உங்களுக்கு அந்த அனுபவத்தை சொல்லுவார்.
நன்றி தலைவர் ஐயா அவர்களே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, வெண்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இந்த உலகத்திலே எல்லோருக்கும் ஒரு சன்மார்க்க நெறியை அவர்களுடைய மனதிலே புகுத்துவதற்காக வல்லப்பெருமான் வடிவிலே வந்து இந்த உலகமெங்கும் இந்த சன்மார்க்க நெறி பரவி கொண்டுள்ளது. அந்த வகையிலே அந்த சன்மார்க்க நெறியிலே என்னையும் எங்களுடைய குடும்பத்தையும் இணைத்துக் கொண்டதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஐயாவுடைய இந்த நிறுவனத்திலே கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றேன். ஐயாவுடன் இணைந்து பணியாற்றும் பொழுது அவரோடு சேர்ந்து இந்த சன்மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தையும் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும், நாம் வாழ பிறந்தவர்கள் என்பதை மிக நன்றாக தெரிந்து கொண்டு அந்த வகையிலே அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழலாக அமைந்துள்ளது. நான் என்று எதை சொல்வேன், அது நீயே ஆனாய், ஞானம் பேர் ஆன்ம அணு நானோ, அதுவும் நீ என்றோ, ஊன் என்னும் உடல் எனதோ, அதுவும் உனதானே, உடல் பெற்ற உயிர் உணர்வும் உடைமைகளும் எல்லாம் தான் இங்கு தயவாலே பெறுகின்றாய், இந்த தனித்த சுதந்திரம் உனக்கே உலகாலே, நீயே நேனின்று நேரினேல், எங்களை கலந்து நாங்களாய் விளங்கச் தயவு செய்வாய், நேரு புகழ் இதனே என்ற சுவாமி தயானந்த் சரவணானந்தா அவர்களுடைய அந்த பாடலே நாம் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான முக்கிய காரணம் மரணமில்லாத ஒரு வாழ்க்கை எய்துவதுதான் என்பதை முற்றிலும் புரிந்து கொண்டு அந்த நிலையிலே செல்ல தயாராகி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நிறுவனத்திலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையிலும் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, இந்த நெறியை கடைபிடிப்பதால் நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. சமீபத்திலே நான் இதை கூறிக்கொள்வதிலே மிகவும் பெருமையடைகின்றேன். நான் ஒரு பிராமண வகுப்பிலே பிறந்தவன். இருந்த போதிலும் சமீபத்தில் என்னுடைய தாயார் அவர்கள் இயற்கை எய்தினார்கள். அவர்களை எங்களுடைய வழக்கப்படி எரிப்பதுதான் என்று அனைவரும் சொல்ல பொழுது அதை எங்கள் குடும்பத்தாரிடமெல்லாம் தெரிவித்து நாம் இவ்வளவு ஆண்டு காலம் இந்த சன்மார்க்க நெறியிலே இருக்கின்றோம், எங்களுடைய தாயாரும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக நான் எப்பொழுது இந்த நிறுவனத்தில் வந்து பணியில் சேர்ந்தேனோ அன்று முதல் அவரும் இந்த சன்மார்க்க நெறியை பின்பற்றி தினமும் அந்த அகவல் பாராயணத்தை தொடர்ந்து படித்து வந்தார்கள். அந்த ஒரு பகையிலே அவருக்கு நாம் ஒரு சமாதி நிலையை கொடுப்பதுதான் சரி என்று தோன்றி எல்லோரையும் சொல்லி அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு சம்மதித்து இன்று அவர்கள் அந்த ஒரு சமாதி நிலையை பெற்று இருப்பது அதுவே எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய தலைவர் அவரிடத்திலே நாங்கள் இதை இந்த அவருடைய அவரை உரையாற்ற நாங்கள் இப்ப கொடுக்கின்றோம்.
ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய முக்கியமான ஒரு ஆமினேய ஒருமைப்பாட்டோட அவர் வீட்டுல ஒரு பெரிய குடும்பமே இருக்கின்றது. அவருடைய கூட பிறந்தவர்கள் மற்ற அவருடைய உறவினர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. மிக ஒற்றுமையாக அவர்களுடைய எந்த விதமான ஒரு சிறு சண்டை கச்சரிவு இல்லாமல் ஏதமின்றி அந்த விளக்கமான சுத்தமாக பின்பற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பது ஒரு பெரிய அனுபவம். நிறுவனத்திலே ஒரு அந்த ராமச்சந்திரன் என்கின்ற அந்த மேனேஜருடைய முக்கியமான பங்கு சுத்தமாக இருக்கின்றது. அது போல ராஜாராம் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்னொருவர் அவர் வந்து குவாலிட்டி மேனேஜரா இருக்கின்றார்கள். அவரும் ஒரு சில ஒரு அனுபவங்களை கூறியிருக்கின்றார்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கிரணி, அருட்பெரும் ஜோதி. ஐயா, இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என சிறந்தாந்த வணக்கத்தை கூறி இந்த பணியிலே, ஆன்மீக பணியிலே ராம்தாஸ் ஐயா அவருடைய தலைமையிலே கடந்த 23 ஆண்டு காலமாக இந்த நிறுவனத்திலே தர மேலாளராக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவம் என்று சொல்வதென்றால் மன முதிர்ச்சி என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கக்கூடும். ஏனெனில் இந்த நிறுவனத்தை முதலிலே நான் வந்து சேர்ந்த பொழுது என்னுடைய அறியாமையுடைய வெளிப்பாடு, கோபம், சில சமயங்களில் மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் நடப்பது, இது போன்ற சில தவறான செயல்களில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது ஐயா அவருடைய அனுபவத்தின் மூலமாக, நான் கற்றுக்கொண்ட பாடங்களின் மூலமாக இந்த மனமுதிர்ச்சியை நான் கடந்த ஆண்டுகளில் பெற்றிருக்கிறேன் என்பதே என்னுடைய மிகச்சிறந்த அனுபவமாக நான் கருதுகிறேன். அது போல இந்த நிறுவனத்தை பற்றியும் நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. சன்மார்க்க முறைப்படி இந்த நிறுவனம் கடந்த 30 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட ஒரு 26 ஆண்டு காலமாக சன்மார்க்க நெறியின் மூலமாக ஒவ்வொரு பூத நட்சத்திர மன்றம் வழிபாடும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறு பிரார்த்தனையும், இறைவனிடம் சில விண்ணப்பங்களும், மழை பொழிய வேண்டி மற்றும் அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய உடல்நலக் குறைவுகள் சீர் செய்யப்பட வேண்டியும் இறைவனிடம் மன்றாடும் ஒரு வழக்கமும் நம்மிடையே இருந்து வருகிறது. இது போல இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் புலால் உணவை மறுத்து கிட்டத்தட்ட 70% தொழிலாளர்கள் புலால் உணவை மறுத்திருக்கிறார்கள் என்பதே இந்த நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் பெற்ற அனுபவம். அவர்கள் இல்லங்களிலே தீப வழிபாடும் மகிழ்ச்சியும், வருமானத்தை தாண்டிய வருமானம், ஒவ்வொரு பகுதி தொழிலாளர்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும் என்பது தாங்கள் அறிந்தது. அதையெல்லாம் தாண்டியவர்கள் மிக மகிழ்ச்சியாகவும் இந்த நிறுவனத்திலே பணிபுரிவதை தங்களுடைய பெரும் பேராக அவர்கள் கருவுவதையும் நான் கண்கூடாக நிறைய சமயங்களில் பார்த்திருக்கிறேன். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மை என்னவெனில் அவர்கள் தயாரிக்கும் பொருள்களில் அந்த தரம், அந்த இறை வழிபாட்டினுடைய எண்ணம், ஜீவகாருண்ய பணி இதெல்லாம் சேர்ந்து அந்த பொருள்களில் வெளிப்படும் பொழுது வாடிக்கையாளர்களுடைய குறைபாடுகள் தவிர்க்கப்பட்டு உலகெங்கிலும் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் மிக மகிழ்ச்சியுடன் இந்த நிறுவனத்தின் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதால் அவர்களுக்கு ஏற்படும் நன்மையும் இதில் நான் கண்கூடாக பார்க்க முடிகிறது. 20 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக எங்கள் நிறுவனத்துடன் வியாபாரம் தொடர்ந்து இருக்கும் வாடிக்கையாளர்கள் எங்களுடைய தரத்தை பற்றியும் இந்த நிறுவனத்தினுடைய உள்ளார்ந்த ஈடுபாட்டை பற்றியும் அவர்கள் வெளியிடங்களில் சென்று சொல்லும் பொழுது அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்ற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் மிக அதிகம். இதன் மூலமாக நான் ஒன்றை என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் சன்மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நிறுவனமோ, ஒரு குடும்பமோ, ஒரு சமுதாயமோ தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அதன் மூலம் கிடைக்க தருகின்ற நன்மைகள் மிக அளப்பரியது. இந்த சமுதாய வாழ்விலே, உலகியல் வாழ்விலே கூட, நமக்கு ஆன்மீக வாழ்க்கையை விட உலகியல் வாழ்விலே கூட மிகச்சிறந்த ஒரு நிம்மதி, மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை முறை அமைவதற்கு சன்மார்க்கம் என்பது மிகவும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். அது சிறிது சிறிதாக பண்பட்டு நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்தி சில ஆண்டுகளில் நம்மளுடைய மனமுதிர்ச்சி அதிகரித்து இந்த மரணமா பெருவாழ்வை நோக்கிய ஒரு வாழ்க்கை முறையை நோக்கி செலுத்துவதற்கு இந்த வாழ்க்கை முறை மிக மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன். இந்த தொலைத்தொடர்பு மூலம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை, இந்த கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நல்கிய தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இதை எனது ஐயா அவர்களிடம் மீண்டும் கொடுக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஒரு நிமிடம்.
வணக்கம். நான் தயவுசெய்து ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய மனைவி. உங்களை குடும்பமே சன்மார்க்க குடும்பம் என்று சொல்லலாம். தினமும் காலையும் மாலையும் இரண்டு வேளையுமே சன்மார்க்க கடவுள் வாழ்த்தோடு தான் எங்கள் வாழ்க்கை முறை தொடங்குகிறது. அதனால் குடும்பத்தில் எந்த விதமான சண்டையோ சச்சரவோ பிரச்சனைகளோ எப்பொழுதுமே வந்ததில்லை. எனக்கும் அவருக்கும் திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை ஒரு நாள் கூட நாங்கள் இருவரும் சண்டை போட்டதே கிடையாது. மிக அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவே எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம். அத்தனை பேரையும் அனுசரித்து இதுவரை நான் வாழ்ந்து வருகிறேன். அது கண்டிப்பாக வள்ளலாருடைய ஆசீர்வாதம் தான். வாய்ப்புக்கு நன்றி.
பிரசன்னா அவர்களே, இப்பொழுது என்னுடைய மேலாளர்கள் ரெண்டு பேர் அவருடைய அனுபவத்தை சொன்னார்கள். அதுக்கு மேலே நான் ஒரு முக்கியமான சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இதற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்களும் நான் சென்றே து அது புகழை இடல் வேண்டும். செப்பாத மேனிலேமே சுத்த சிவ சன்மார்க்கம் திகழோங்க அரு ஜோதி செலுக்கி இடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் இனி பொறுக்கல் வேண்டும். தலைவனை பிரியாத இனிமையும் வேண்டுவனே. இப்படிப்பட்ட இந்த வேண்டுதல் சுத்த சன்மார்க்கல் அருகிலே மட்டும்தான் இந்த அழகான வேண்டுதலை வெள்ளப்பெருமான் நமக்கெல்லாம் அமைத்து இருக்கின்றார். நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டிய போது ஆயிற்கெல்லாம் அன்பு செய்தியிலேயே கேட்டு அதற்கு அருள் இறைவிடம் கேட்கின்றார். போற கோயிலுக்கு போறவங்க எல்லாம் எதையா கேட்பாங்க? ஆயிற்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும் என்ற அந்த ஒரு முறையிலேயே அந்த விண்ணப்பத்தை தான் அவர் அங்கே கேட்கின்றார். மிக அற்புதமான ஒரு வேண்டுதல். அது மட்டுமல்ல, எந்த உலகத்திலும் எவ்வளவு எத்தனையோ உலகங்கள் இருக்கின்றது. அந்த உலகிலேயே எத்தனையோ பதம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு பிரம்மர் நாரணர் விஷ்ணு என்ற பெரிய பெரிய பதங்கள் உள்ள அந்த கடவுள் தெய்வங்கள் இருக்கின்றார்கள். அங்கெல்லாம் சென்று இந்த செத்த சன்மார்க்க நெறியை பரப்ப வேண்டும் என்று சொல்கின்றார். அருப்பிரஞ்சி ஆண்டவருடைய அறுப்பு வழி சொல்ல வேண்டும். அங்கெல்லாம் போகிறார். இந்த சித்த சிவ சன்மார்க்கம் அது எங்கன்னு திகழ்ந்தவங்க எனக்கு அருஜோதியை கேட்கின்றார். அருஜோதியும் பெற்றுவிட்டார் அவர். அதே சமயத்திலே ஒரு நிமிடம் கூட பிரியக்கூடாது என்ற அந்த நிலைமையும் அவர் வேண்டுகின்றார். அருமையான ஒரு பாட்டு. அதே போல உங்கள் அந்த ஒருத்தர் பாடி பாடினா அன்பென்னும் பிடியுள் அகப்படும் அலையே, அன்பென்னும் கூடி தூகும் அரசே, அன்பென்னும் வலைக்குள் படுபரம் பொருளே, அன்பெண்ணும் கரத்தமர் அமுதே, அன்பெண்ணும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெண்ணும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெண்ணும் அணுமைந்த பேரொழியே, அன்புருவாம் பர சிவமே. இந்த உலகமெங்கும் அன்றும் இன்றும் எல்லா மதத்தினரும் மற்ற எல்லா பகுத்து அறிவாளர்களும் பேசப்படுவது அன்பு ஒன்று.
எல்லோருக்கும் பிடித்தமான இந்த அன்பு இறைவனின் வடிவம் என்று நம் வல்லல் பெருமான் கூறுகின்றார். நான் கடைப்பிடிக்கின்ற சித்த தன்மாத்திற்கு அன்பே அடித்தளமாக இருக்கின்றது. தன்னையே எனக்கு தந்து அருள் வழியால் என்னை வீதித்த என் தனி அன்பே என்று சொல்கின்றார். இதாக வழியில் படிக்கின்றார். எங்கும் நிறைந்து எல்லாமாகி நித்திய சத்திய எல்லாம் வல்ல அருப்பெருந்தோடி தனிப்பெருந்திரனை ஆண்டவர் தன்னுடைய அருள் ஒளியினாலே இந்த பிரபஞ்ச காரியங்களையெல்லாம் நடத்துகின்றார். அந்த அருள் ஒளி இறைவனை வல்லற் பெருமான் அன்பினால் பிடித்துக் கொள்கின்றார். அன்பனும் பிடியும் அந்த அன்பிலே அமைந்த தேர் ஒளியாய் அவர் கண்டுகொண்டார். அது அருமையான இந்த பாட்டிலே இறைவன் அன்புக்கு கட்டுப்படுகின்றார் என்று சொல்கின்ற அந்த இறைவனால் அந்த அருப்பெருஞ்சோதி அவர் கண்டு எல்லா விதமான ஆற்றல்களையும் எல்லா விதமான அறிவையும் எல்லா விதமான சித்தியையும் பெற்றுக் கொண்டார். மரமில்லா திருவாழ்வு தட்டு ஒரு ஒப்பற்ற பெரிய வாழ்விலே அருப்புறஞ்சி ஆண்டரோட இணைந்து கலந்து எல்லா உலகிலும் உள்ள உயிர்களுக்கு தான் பெற்ற பேரின்பத்தை கொடுக்க சுத்த சன்மார்க்க நெறி தலைவனாக பதியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய வல்லபெருமான். அவருடைய சில பாட்டுகளை பார்த்தீங்கன்னா இறைவன் அவரோட எப்படி கலந்து இருக்கின்றார் என்பதை என்னுடைய முக்கியமான பாட்டு எனக்கு பிடித்த ஒரு பாட்டு. என் உடம்பிலே எங்கிலே அன்பிலே இதயத்திலே தயவிலே என் உயிரிலே என் உயிருக்கு உயிரிலே என் இயற் பண்ணவழனியிலே இயலின் வாக்கிலே என்னுடைய நாக்கிலே என் செவிப்புலன் இசையிலே என்னுடைய கண்மணியிலே கண்மணி ஒளியிலே என் அனுபவம் தன்னிலே தன்னியல் என் அறிவிலே அறிவிலுக்கு அறிவிலே தானே கலந்து முழுதும் தன்மயமதாக்கியே சித்தித்து மெய்மே ததும்பி நிறைகின்ற அமுதே புண்ணிய பெருங்கருணை வெள்ளமே அழியாது சிறுமே சுகா நீதமே சித்த சில சன்மார்க்க நிதியே அருப்பறிஞ்சோடி நடராஜபதியே என்று பாடுகின்றார் பாருங்கள். அருப்பிரஞ்சி நடராஜபதியாக இறைவன் இவருடைய உள்ளத்திலே எப்படி கலந்து கலந்து சித்திப்பாக இருக்கின்றது என்று சொல்கின்றார் பாருங்கள். அழகான இந்த வல்லல் பெருமான் பெற்ற பேரு இந்த ஒரு அழகானது. சித்திக்கும் அருள் செல்லமுதாகும் பெருங்கருணை வெள்ளமாகும் அன்பருக்கு தானே வழியே வந்து கலந்து அழியாத பெரு சுக வடிவத்தை கொடுக்கின்றாராம் அந்த தனித்தருமனை அருப்பந்தி தாண்ட. இன்னொரு பாட்டில் அதே தான் சொல்றாங்க. உடல் எல்லாம் உயிரெல்லாம் உளமெல்லாம் உணர்வெல்லாம் உள்ளனையெல்லாம் கலந்தே ஒளிமயமதாக்கி இருள் நீக்கி எக்காலத்தும் உதயாசமானவின்றி இரலெல்லாம் வல்ல சிவ சிறனாங்கியாய் ஏகமாய் ஏக போக இந்த நிலை என்னும் ஒரு சிச்சவையின் நடுவே இறங்கி நிறைகின்ற சுடரே கடலெல்லாம் புவியெல்லாம் கனலெல்லாம் வழியெல்லாம் கனலெல்லாம் கண்ட பரமே காணாத பொருள் என கலையெல்லாம் புகழையும் கண்காண வந்த பொருளே தொடரெல்லாம் பெற எனக்கு உள்ளும் புறத்தும் மெய் துணையாய் விளங்கும் அறிவே சித்த சிவ சன்மார்க்க நிதியே அருப்பெருஞ்சோதி நடராஜபதியே என்று இன்னொரு பாட்டிலே இந்த அருப்பெருஞ்சி இறைவனை எப்படியெல்லாம் பாருங்க அவருடைய பெருமையை பற்றி மிகவும் அழகாக சொல்கின்றார். இந்த ஆங்க சிற்சபையின் நடுவிலே அந்த சிறிய ஒளி அணுவாய் ஒளி வீசி கொண்டிருக்கும் சொல்லாய் இருக்கின்றாராம் அங்கிறேவன். ஒவ்வொருவருடைய ஆன சிற்றவையில் இருக்கின்றார் அந்த வெள்ளப்பெருமான். அதை தயவால் உணர்ந்து அவருடன் இணைந்து அந்த இறைவனுடைய அருள் ஒளி கதிர்கள் இவருடைய ஐம்பொறி உடம்பிலே உணர்விலே கலந்து கலந்து அழியா இந்த நிலையில் இருப்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு அறிவிக்கின்றது. அதே அருப்பிருந்த ஆண்டவன் 50 நீளம் நீளம் நீர் நெருப்பு மண் ஆதாயம் இவர்களை உண்டாக்கி பிரபஞ்ச காரிய பாட்டை நடத்துகின்றதாகவும் இந்த பாட்டில் அறிவிக்கின்றது. கருணை வடிவமான அருப்பிருந்த ஒரு இறைவன் உலகின் உயிர்களுக்கு வரும் துன்பத்தை போக்கவே ஈரமும் இரக்கமும் அன்பும் கொண்ட வெள்ளல் பெருமானுடைய ஆன்மாவிலே அருப்பொழுதிய ஆண்டவன் அவர் தேர்ந்தெடுக்கின்றார். உலக உயிர்களுடைய துக்கத்தை போக்கணும்னா அதற்கென்ன ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கு வல்லல் பெருமான் ஆன்மா தான் அருப்பொழுதிய ஆண்டவருக்கு கிடைத்தது. ஏனென்றால் இறக்கமே உயிராக கொண்டவர் வல்லல் பெருமான். உலகில் உயிர்களுக்கு ஒரு இடையூறுகளாம் விலக நீ அடைந்து விளக்குக மழுக உத்த தன்மார்க்கனை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என இறைவன் நேரடியாக வள்ளல் பெருமானுக்கு அருள்கின்றார். அதே மாதிரி இன்னொரு பாட்டுல அந்த நடராஜ பதவி பாதையில எனக்கு மிக தினமும் இந்த பாட்டை படிக்கின்றேன். அவருக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த அருள் ஆட்சியை இறைவன் அவர் கையில் கொடுத்துட்டாரு. அருப்பிறந்தியானதும் வல்லத்திருமானம் நிறைய பேசிக்கிறாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த இறைவனும் வல்லத்திருமானும் நிகழிய சம்பாஷணம் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா மிக அருமையான பாட்டுகளில் வருகின்றது. அது அடுப்ப இறைவன் சொல்றாரு வல்ல பெருமான்ட்ட, எங்கெல்லாம் தீர்ந்தது சுகம் பழித்தது நீனை சூழ்ந்தது அருள் ஒளி இறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் எனக்கே சுதந்தமரதான உலகி வெண்பலாம் நீக்கி தன் வழியெல்லாம் மாற்றி நெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணிரலாம் கழித்திற நினைத்தனை இந்த மனன் இந்த மன நினைக்கின்ற அன்றைக்கே இந்த நீ பெருக அந்த நீ பெருக உளவாது நீடூடி விளையாடுக அருச்சோரியம் ஆக்கி தந்தோம் உன்னை கைவிடும் கைவிடும் என்று சொல்லிக்கின்றார். இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டுமானால், வன்பலாம் நினைக்கி நல் வழியிலமாக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று இந்த உலக உயிர்களை இப்படி இருக்கிறோம் அவர்கள் நல்ல வழியை நான் கொடுக்கிறோம் அந்த மாதிரி அவர்கள் மண்ணிலாம் கழித்திட நினைத்தனை நீ அப்படி நினைக்கின்றாய் அல்லவா என்னுடைய மகன் அல்லவா நீ உன்னை என்ன நினைக்கின்றாயோ அதை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்னோடு விளையாடுக என்று சொல்லி தன் கையில் இருந்த அருச்சோதி ஆட்சியை வல்லப்பெருமானுக்கு கொடுக்கின்றார். எவ்வளவு அவருக்கு திருந்திறனை வல்லப்பெருமானுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பதவி பாருங்க, அவருக்கு அருமையான பதவி கருத்து. சோ அந்த மாதிரி ஆட்சியை கொடுத்து அருள் ஒளி கொண்டு அந்த சுத்த தன்மான நிலையிலே வல்லப்பெருமானுக்கு நிறைய அறிவுரைகள் வழங்குகின்றார். இன்னொரு பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு இறைவன் வல்லல் திருமானில் பேசுகிற சம்பாஷணம் இருந்தான். இதெல்லாம் வந்து நடராஜிபதி மாலை வருகின்றது. பேருட்டு உலகிலுள்ள சமய மத நெறி எல்லாம் பேய் பிடிப்புக்கு பிச்சு பிள்ளையை விளையாட்டன உணர்ந்திடாது பல வேதமுற்று அங்கும் இங்கும் போர் இறந்து வீண் போயினார். இந்த மாதிரி வந்து சமய மதத்துல சண்டை போட்டு விட்டு ஒத்துருவோம் எல்லாரும் வீண் போகின்றார்களே, அப்படி இனி வீண் போகாதபடி நீ சென்று புனிதமொரு சித்த தன்மாகறிங்கிறார். அவ்வளவு தூய்மையான சித்த தன்மாகறியை காட்டி அவருக்கெல்லாம் இதை பற்றி சொல்லி மெய்ப்பொருளை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சூழ்நிலை அடைஞ்சிட புரிவி நீ என் பிள்ளையாகலாளேங்கிறார். திருப்பி அதே தான் சொல்ற, இப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு மனசு இருக்கிறேன் இறக்கத்தினாலே உயிர்களுக்கு ஒரு துன்பத்தை போக்கக்கூடிய உனக்கு இறக்கம் யாருக்கு இருக்கும். அதனால என்ன சொன்னா சுத்த தன்மாக்கறியும் உங்களுக்கு கொடுக்குறார் அவருக்கு. இவ்வேறு புரிய என்று திட்டனன் மனத்தில் வேற என்ன இருக்க நீ வேற உண்டு மாதிரி நினைக்காம நீ இத ஒளிய நீருட்ட ஒளிய நெருப்புங்கிறார். சாம்பல் தூத்த நெருப்புல வெளியில சாம்பல் தான் இருக்கும், நெருப்பு உள்ள தெரியாது. அதே மாதிரி நெருப்பினுக்குள்ள இருக்கிற ஒளி நெருப்பின் வந்து இருட்டை அகற்றக்கூடிய நெருப்புக்குள்ள ஒளி இருக்குங்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து வள்ளல் பெருமான் வந்து நிர்குணானந்த பரநாதாந்த வரையோ நடத்தியபடியே போய் பாடுகின்றார். வெளிப்படாமல் உள்ளே இருக்கிறார் அவர். அற்புதஞ்ச ஆண்டவர் இப்படி உள்ளுக்குள்ளே இருந்து மக்களுடைய அந்த மனத்திலே பக்குவ மனத்திலே தான் வெளிப்பட அவர் இருக்கின்றார் என்பதை இந்த அழகான பாட்டு இப்படி இருக்கின்றது. இந்த பரந்த உலகிலே மக்கள் வாழ்கூட்டம் தங்கள் உள் இருக்கும் தொண்டான அருள்மொழி கடவுளை புரிந்து கொள்ளாமல் பழைய சமய மதங்களிலே மறைந்துள்ள கடவுள் உண்மையை புரிந்து கொள்ளாமல் பலவேறு தெய்வங்கள் பலவேறு கொள்கைகள் பலவேறு கோட்பாடுகள் இவர்களுக்கெல்லாம் பயிற்சிக்கரத்தனராக ஒருவருக்கொரு புரிந்து கொள்ளாமல் வீணாக அழிகின்றார்கள் என்று இந்த பாட்டு சொல்கின்றார். விஞ்ஞான வளர்ச்சியிலோ வந்து ஆன்மீகத்தை ஒருபோதும் அவர்கள் அதை தொடுவதில்லை. மக்களை புற வாழ்விலே தான் புலன் வேட்கையாலே தான் நாட்டத்தை செலுத்துகின்றார்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள். இப்படியெல்லாம் நம்முடைய இந்த உலகமானது கடவுள் உண்மை புரிந்ததல்லாமல் வீண் போகின்றார்கள் என்று இந்த சுத்த தன்மாட்டு நெறியை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். இதை வந்து அறுப்பிருந்தது இறைவன் வந்து வள்ளப்பெருமானை கொண்டு பிள்ளையாக கொண்டு இந்த மாதிரி இந்த விரைவிலே நீ இந்த நதியை நீ கொண்டு போகணும்னு சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் வந்து அதை உடனே தன்னுடைய கட்டளையாக கொண்டு அதை நிறைவேற்றுகின்ற அந்த சித்த சன்மாதிரி தான் நாம அதை பேசுறோம். அது என்ன அப்படின்னு சித்த சன்மாதிரியில மன்னம் என்ன பிரிவாக கிடைக்கின்றது. அது என்ன இருக்குது மக்கள் இதை ஏன் புரிந்து கொள்ளவில்லை? அதுதான் ரொம்ப முக்கியமான சில கருத்துக்கள அழகா நம்ம சாமி கருணாநாதர் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதுக்கு முன்னாடி வந்து சுத்த சன்மாக்கத்தினுடைய ஒரு லட்சணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்களை பத்தி சொல்றோம். என்னன்னா இந்த சுத்த சன்மார்க்கு என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு வந்து இதெல்லாம் வந்து முக்கியமாக ஒரு ஏழு விதமான ஒரு நிலையிலேயே அவன் கண்டிப்பாக அவனுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னன்னா கடவுள் ஒன்றுதான் சுத்த சன்மார்கள அந்த அவரே அருப்பெருஞ்சோதி என்று கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வங்கள் பலவாக இருக்கலாம், ஆனா ஒன்றேதான் கடவுள் என்பது சுத்த சன்மார்க்கு அது முதல். இரண்டாவதாக கடவுள் வந்து சுடர் ஒளி வடிவிலே ஒவ்வொரு அகத்திலே அந்த சிறுநிற சித்தபியிலே ஆன்ம அணுவாக பிரகாசித்துக் கொண்டுள்ளது ஏற்க வேண்டும். இது எல்லாரும் ஒட்டுப்பண்ண மாட்டேன். ஏன்னா வல்லத்தமிழர் வந்து சுத்த சன்மார்க்க நிலையில வந்து இது முக்கியம். அது உள்ளதான் இருக்கிறாரு, வெளியில போய் எங்கேயும் கடவுளை பார்க்க முடியாது, உணர முடியாது. சுழர் ஒளி வடிவிலேயே சிறந்த சிச்சபையிலே ஆன்ம அதுவாக தான் இருக்கிறார். அந்த சுத்த சன்மார்க்கு ஜாதி மத சமய மொழி நாடு போன்ற எவ்வித பேதமின்றி எல்லா அவர்களும் அன்புடன் நீதிக்க வேண்டும் என்பது மூணாவது. நான்காவதாக அதுபிரிஞ்சோடு இறைவனே எல்லா உயிர்களாக பொருள்களாக எல்லா உலகங்களாக ஒவ்வொன்றின் உள்ளே இருந்து அனகமாய் பிரபஞ்ச காரியப்பாட்டை நடத்துகின்றார் என்பதை அறிய வேண்டும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒவ்வொருடைய ஆன்ம அணுவிலே இருந்து கொண்டுதான் அனகமாக அவர்கள் தங்கள் பிரபஞ்ச காரியப்பாட்டை அதுதான் நடனாதி நடனம் கூட சொல்லுவோம். ஒருவர்களை ஊன்றி ஆன்மவை ஊன்றுகின்றார், மற்றவர்களை தூக்கி அந்த பிரபஞ்ச காரியப்பாட்டை நடத்துகின்றார். இரண்டு பாதங்களிலே ஒன்று உள் இரண்டு வெளியில, ஒன்று சிச்சபை ஒன்று பொற்சபை. ஆன்ம உண்மையை அறிந்து ஆன்ம லாபத்தை அடைவதே சுத்த சன்மார்க்கின் லட்சியமாய் வாழ வேண்டும். இது இப்ப இருக்கான் தெரியல, இது ரொம்ப முக்கியம். ஆன்ம லாபத்தை அடைவதுதான் லட்சியம். உலகிய வாழ்க்கையில ஆன்ம லாபத்தை தேடணும், உலகிலேயே ஆன்ம லாபத்தை தேடலாம். அது சுத்த சன்மார்க்கிலேயே நிறைய அதை பத்திய மறுபடியாக சொல்லப்பட ஜீவகானே ஒழுக்கம் என்பதை அடிப்படையாக கொண்டு தூய்மையாக வாழ வேண்டும். இது பசி தெய்வத்தில் ரொம்ப முக்கியம். தாகா கல்வி பயில விட்டு அருப்பெருஞ்சோதி மந்திரத்தையும் அந்த புருவநிலையை மறந்து ஒருமைப்படுத்தி வர வேண்டும். இந்த மாதிரி ஏழு விதமான விஷயங்களை சுத்த சன்மார்க்கு என்னுடைய லட்சணங்கள் என்று என்னுடைய மனத்திலே இருந்த ஒரு குறிக்கோளே அதை நான் அதை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். இப்போ சுத்த சன்மார்க்கு தெரியல சத்விசாரம் பரோபகாரம் என்று இரண்டு நிலைகளிலே அது செயல்படுகின்றது. சத்விசாரம் என்று சொல்லும் பொழுது சத்தாகிய இறைவனை விசாரம் அது எப்படி என்ற தெரிந்து கொள்வதுதான் முக்கியம். இந்த சுத்த சன்மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த தியானமே வந்து ரெண்டு நிலையில சொல்றாங்க. அந்த சத்விசாரத்துல வந்து பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்சம் எப்படி உண்டானது, உலகெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை, அப்படிப்பட்ட ஒளிநிலையிலே இருந்து இந்த பிரபஞ்சம் கோளானக்கூடிய ஆன்ம அணுக்களாக அது ஒளி அணுக்களாக பின் அதுவே ஐம்பூர ஜடபூர அணுக்களாக அதுவே ஓரு அருகிருந்து ஐந்து அறிவு தாவரங்களிலிருந்து புது புது குச்சி மற்ற மிருகங்களாகிய ஐந்து அறிவுடைய உயிரினங்களாக அதுவே பரிணமித்து ஆறாம் அறிவுடைய மனிதனாக இப்படி வருது. இந்த ஒளிநிலையை வந்து எங்கு ஒளிநிலையை ஆரம்பிச்சதோ வான்வெளி ஒளி அதுதான் இறைவனுடைய முக்கியமான அவருடைய நிலை அதுதான் இருக்கு. அந்த நிலை ஒளிநிலையிலேருந்து வருது அப்படிய பரிணமித்து 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 இறைவன் அருவமாக இருந்த ஒளிநிலை மனிதனுடைய அருவிலே வருது அதே ஒளிநிலை. மனிதனுடைய சித்தம்பரத்தை சித்தபியிலே அந்த ஆண் அருவுக்குள்ளால இருக்குது அந்த அருள் ஒளி. அது வந்து மனிதனுக்கு தெரியாமல் அது மறைந்து கிடைக்கின்றது. இதுதான் சத்விசாரத்திலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து இதை விசாரித்து விசாரித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். இதை மற்ற சமய மதங்களிலே இந்த சத்விசாரம் கிடையாது. இப்படி நாம் என்ன அறிந்து கொண்டோம்? சத்விசாரத்திலே இறைவன் சுடராக ஒளி வீசி அந்த சிறு சித்தம்பத்தில் இருந்து இருக்கின்றார். அந்த அவர் வந்து அது ஆன்ம வடிவம், அது வந்து அந்த ஆன்மா என்கின்ற அந்த வடிவம் நமது உண்மையான வடிவம். எத்தான் முதல்ல சித்தசிம்மாக்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது நாமெல்லாம் ஆன்ம அணு வடிவனாய் இருக்கின்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேகப்பற்று இருக்கின்றதுனாலே நம்ம புலனைச்சிலேயே அந்த மனோகரண இச்சையில என்ன பண்றோம்னா மறந்து விடுகின்றோம். இது உலகில் வாழ்வு. சுத்த சன்மார்க்கத்துக்கு நம்ம வரக்கூடிய நாம் என்ன செய்யணும் தான் தேகப்பற்று தான் இருக்கணும். அதனால வந்து துறவியா ஆகணும்னு சொல்லல. அந்த தேகப்பற்று அந்த தேகத்திலே தயவு செய்து விழிப்புட வாழ்வு தான் சுத்தமாகி. அது இல்லாத சுத்தமாகவே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த வாழ்விலே அந்த அறுப்புரிஞ்சபடியாக அந்த ஆன்ம அணு இருக்கின்றா, அந்த ஆன்ம அணுதான் உண்மையான வடிவம். அப்ப நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலே வாழ்கின்ற சுத்த சன்மார்க்கி நான் ஆன்ம அணுவாக இருக்கின்றேன். எத்தனையோ பிரிவுகளிலேயே எத்தனையோ காலங்களிலே பிறந்து பிறந்து இந்த ஆன்ம அணுவாக தான் இருந்தோம். அந்த கடவுள் ஆன்ம அணுவம் இப்பவும் அப்படிதான், அதே ஆன்ம தான் இருக்கு, அது நம்ம விடாது. அப்படி நாம் என்ன செய்யணும்னா, தேகப்பற்று சுத்தமான தேகத்தோட சுத்தமான தூய மனத்தோட ஜீவகான விழுத்துக்களை போடும்போதுதான் உங்களுக்கு அந்த ஆன்மன் வந்து இருப்பது தெரியும். அப்ப சுத்த சன்மார்க்க நெருக்கி சுத்த சன்மார்க்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஜீவகான ஒழுக்கத்திலே முதல்ல இவன் குவாலிபிகேஷன் இவனுக்கு என்னன்னா, தன்னுடைய இந்திரிய ஒழுக்கம் கண்ண ஒழுக்கம் ஜீவக்கம் ஆன்ம ஒழுக்கம் நெறி பின்பற்றி கொண்டு அந்த ஆன்மாவாய் நான் இருக்கின்றேன் என்று அவனு உண்மையாக அவன் முதல்ல அதை விட்டு தெரிந்து கொள்வது முதல் வந்து தியானத்திற்கு முதல் பகுதி. இந்த தியானம் வந்து கண்ணை மூடி இருக்கிற தியானம் இல்லையது, நான் ஆன்மாவா இருக்கின்றேன்னு சத்துவச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் நிலை தான் இது தியானம். அதான் நம்ம சாமித்திரா சொல்றேன். இப்ப ரெண்டாவது பகுதி வருது. தியானத்தினை ரெண்டாவது பகுதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய துருவ நடுவில் இருந்து பார்க்கின்ற அந்த ஆன்ம அணுவு அதுக்குள்ளதான் வந்து இறைவன் அற்புதம் தியானம் இருக்கின்றார். பார்க்கின்ற இந்த ஆன்ம அணுக்குள்ளா இருக்கின்ற உயிருக்கு உயிராய் சுடர்களுக்கு ஒளியாய் உள்ளே இருக்கின்ற அந்த கடவுள் வந்து வெளிப்படுவதற்கு என்ன பண்ணணும்னா, அப்பதான் நம்ம கண்ணை மூடிட்டு துருவ நடுவிலே தியானம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப விண்ணப்பம், திருக்கிறவன் தெரவாயோ திரையெல்லாம் தவிர்த்து திருவரெல்லாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊட்டெடுத்து என் உடம்பு உயிரோடு உடம்பும் ஒளிமயமே ஆக்கிரமேச்சி அருளாயோ கிருக்கிறதா தனிவடிவோ நின்ன எண்ணுள் கலந்தே கங்குள் பகல் இன்றும் கழித்திட செய்யாயோ சிறுக்கிறதா அவர் அருளும் சிஜிபுரத்தரசை என்று சொல்லி அந்த நடராஜ பெருமானை வேண்டி 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 அந்த திருக்கதவன் திறப்பிட்டு இறைவன் தான் வந்து கதவத்தை திறந்து நம்முடைய அந்த அறியாமையாகிய திரைகள் எல்லாம் நீக்கி. அந்த இரண்டாவது தியானத்திலே பார்த்தீங்கன்னா, திரைகள் எல்லாம் நீக்கி அற்புதஜி ஆண்டவருடைய அறிஞர் வடிவத்தை நாம் அந்த பார்க்கிறோம். அந்த அற்புதஜியை நம்மளோட வந்து கலந்து அவருடைய உண்மையான அந்த வடிவத்தை கொடுத்து நமக்குள்ளே கலந்து நிற்கின்றதுதான் என் அந்த தியானத்தின் இரண்டாவது பகுதி. அப்பதான் நம்ம வல்லல் பெருமானை வந்து நிறைய விழுந்து அதுல சொல்றார் என்னன்னா, இந்த தியானத்தின் முதல் பகுதி இரண்டாம் பகுதியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆணவ கண்ம மலைகள் எல்லாம் வீங்கப்படுகின்றன. இந்த தடைகளே இது மூணு மலங்கள். அது வந்து சாத கல்வியை கல்வி ஒன்றே சிவம் தான் என்ற அறிந்த அறிவே தகும் அறிவு. மலமைந்தும் என்ற வல்லமை தனித்த பூர்ண வல்லமும் என்று எங்க நகராதிமாவில் ஐந்து மடங்களாக சொல்கின்றார். ஏன்னா மாயை மூணா பிரிக்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இந்த ஐந்து மடங்களை தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டுதான் இந்த உலகியல் வாழ்க்கையிலே சுத்த சன்மார்க்க நிலை நாம் மேலேற வேண்டும். உலகியல் வாழ்விலே சுத்த சன்மார்க்க நெறியிலே நாம் செல்ல வேண்டுமானால், இந்த தியானம் ஒன்றாவது இரண்டாவது நிலையிலே நாம் வந்து அதில் முத்து பெற வேண்டுமானால், இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால், இந்த ஐந்து மலங்களை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நம்ம சாமித்ரா பார்த்துக்கிறோம். நம்பர் ஒன், திருவதானம் என்ற ஒரு மலம். திருவதானம் அது என்னன்னா, மனிதனுக்கு விருப்பு வெறுப்பு தண்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதனால வரக்கூடியது
இன்ப துன்பங்கள் என்றும் மாறி மாறி வருது. இது அனித்தியம் என்று சொல்லுகிறோம். அனித்தியம் இதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு, இன்னைக்கு ஒருத்தன் விருப்பம் நாளைக்கு மறுபடியும் அவனை விரும்புவோம், இன்ப துன்பங்கள் வரும் போவோம். இது வந்து அனித்தியமா இருக்கக்கூடிய இந்த விருப்பி வெறுப்பு இன்ப துன்பத்தை நம் மனதில சமமா சமநிலையிலே நினைக்க வேண்டி உள்ளது. ஏன்னா இது வந்து ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய முதல் திருவதானம் என்ற மலம் நீங்க வேண்டும் கூறுகின்றார். இதெல்லாம் நம்மளுடைய சூழல் எல்லாமே பாத்தீங்கன்னா இதை வந்து நம்மளை பதப்படுத்துவதற்காக நம்ம சூழல் உண்டாகி கொண்டே இருக்கின்றது. இதிலே வெற்றி காண வேண்டும், லட்சியமா இருக்கணும் அந்த வெற்றி காணவதற்கு. அப்ப திருவதானம் என்ற மலம் விருப்பு வெறுப்பற்று இன்ப துன்பங்களிலே சமநிலையிலே வைத்து அந்த திருவதானம் என்ற மாயை முதலிலே நம்ம அதை நீக்க வேண்டும். இரண்டாவதாக மாமாயி என்ற ஒரு மலத்தை சொல்கின்றார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இருவனை எப்பால் மாமாவை கெடுங்கிறார். நம்ம வந்து இன்ப துன்பங்கள் ஏன் வருகின்றது என்று விசாரித்து அது முன்னணி பயனால் வருகின்றது, இருவனையாவை வருகின்ற இன்ப துன்பங்கள். அப்ப வரும்போது இன்பம் வரும்போது ரொம்பவும் சுமித்திடவும், துன்பம் வரும்போது அறாவோ என்று அவன் அதை விருக்கும் செய்கின்றனாலதான். அப்ப என்ன செய்யணும்னா நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் முன்மணியினாலே வருகின்றது, அதனுடைய அதை நாம் வந்து அதை நோக்கி இதனால்தான் இது வருகின்றது என்று நினைத்து பார்க்கும்போது இந்த அவன் வந்து என்ன அது எந்த காரணத்தொண்டும் இன்ப துன்பத்திலே அவன் அதிகமாக அது நாட்டம் இல்லாமல் அதுல சமநிலையை வைத்து அந்த முன்மணியை வைத்து என்ன பண்றான், அந்த மனத்தை பக்குவப்படுத்துகின்றான். அதுதான் மாமாயி என்ற மரம். மூணாவது என்ன சொல்றாருன்னா கண்மம் என்றது சொல்கின்றார். கண்மம் என்றது என்னன்னா நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நான் செய்கின்றேன் என்று சொல்கின்றான் அல்லவா, எல்லாம் சிறந்த செயல் இல்லையா. அருத்தருந்தி ஆண்டவன் வந்து ஒரு அணுவும் அசியாது, அதனால அவனுடைய செயலாலே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா செயல்களும் அவனுடைய இயக்கத்தினாலே நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலும் இறைவனுடைய செயலியராக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து அறிந்து தெளிந்து எந்த யார் செய்யும் குற்றம் கூறுவதற்கில்லை. இப்ப நடக்கின்ற பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு பாலிடிக்ஸ் நடக்குது உலகத்தில், எத்தனையோ விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் இறைவனுடைய செயல் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் முக்கியம். இதுல போய் நாம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தயவோடு நாம இருக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. நம்முடைய செயல் தயவு செயல் தான் இருக்கணும். அப்ப கண்மம் என்ற இந்த மாயை மாயாமலம் இறைவனுடைய செயலாக எதையும் நினைத்து, இப்ப ஒரு குடும்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அல்லது மகன் தந்தை இவங்க எல்லாம் பறவை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய வந்து மிஷன் வெறியாவே கோபத்தோடு பேசுவாங்க. பலவிதமான ஒரு சண்டை சக்கரவு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஊருக்கு நடக்கும். எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த செயல்கள் எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா உன் மனசை பக்குவப்படுத்துறதுக்கான சூழ்நிலை வருது. நான் ஒன்னு சொல்லுவேன், எங்க வீட்டுல ஒரு பாட்டி இருந்தாங்க, இந்த பாட்டி உணர்ச்சிதான் பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எப்படா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, அந்த சூழ்நிலையே நாம் நம்மளை கடமை தெய்வ செயலோட இருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஆன்மாவானது அந்த உடலைக்கு பிரியும் பொழுது அது அது அந்த மாதிரி அந்த உயிருக்கு நம்ம தெய்வரோ நடந்து கொண்டாதான் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அந்த சூழல் எல்லாமே இறைவன் விடுவித்து கொடுக்கின்ற சூழ்நிலை, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி பார்க்கும்போது கண்மம் என்ற அந்த மலமானது எல்லாம் இறைவன் பெயர் என இருந்து நம்ம வாழ்க்கை நடத்துவோமானால் கண்ம மலம் அது நீங்கிவிடும். அடுத்த வழியாக கர்ம மலத்துக்கு என்ன சொல்றாரு, மாயாமலம் என்று சொல்றாரு. அது என்ன மாயாமலம், இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய தோற்றங்கள் வடிவங்கள் பொருள் எல்லாமே அவன் அவள் அது என்று பெயர் கூப்பிடுகின்றான். உண்மையாக பார்த்தால் இந்த தோற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அருப்பணி ஆண்டனுடைய ஒளி இறை ஒளிதான் வந்து அங்கே விரும்பி தோற்றமாக இருக்கின்றது என்பதை ஒரு சுஜசன்மார்க்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒளியினுடைய தோற்றம் அதுதான் வெளியில வெளிப்படுகின்றது, தோற்றமாக வெளிப்படுகின்றது. இந்த 50 அணுக்களான இந்த உடம்பு, அந்த 50 அணுக்களுக்குள்ளே ஒவ்வொரு அணுக்குள்ளே அந்த இறைவனுடைய ஒளி இருக்கின்றது. அந்த ஒளி இல்லாத இடமே இல்லை. இவ்வாறு இந்த 50 அணுக்களான இந்த உடம்பிலே இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்ம கருவில் இருக்கின்ற அந்த இறைவனுடைய ஒளி வெளிப்பட்டுதான் அவன் அவள் அது என்று வித்தியாசமாக அது வெளிப்படுகிறது. ஒரு சுத்த சன்மார்க்கு என்ன செய்யணும் கேட்டா எல்லாரையும் அதை ஒரே மாதிரி இறையினுடைய வடிவாக தான் பார்க்கணும். இறை ஒளி வடிவத்தை தான் நம்ம பார்த்து அப்படி தான் நம்ம விஷயமா சொல்லிட்டார். இந்த மாயா மனம்ங்கிறது இன்றி எதை பார்த்தாலும் அந்த இவனுடைய ஒளி தான் வெளியே தெரியும். ஞானியுடைய பார்வையில் அடுத்ததாக சொல்லக்கூடியது ஆணவம் என்ற மலம். இது வந்து ரொம்ப முக்கியமான மலம். ஏன்னா நான் எனது இந்த சொல்லக்கூடிய இந்த ஆணவம் எங்க இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்தே இந்த ஆன்மாவிலேயே வந்து அது அந்த மறைப்பு சக்தி இறைவனுடைய இன்னொரு நிலையிலிருந்து மறைப்பு சக்தியை கொடுக்கின்றது. இறைவனே என்ன பண்றாருன்னா, தானே தன் அருளால ஒரு மறைப்பு சக்தியை கொடுத்து ஆணவம் என்றத மேல போத்துறார். ஆன்மா அணுக்கு ஆன்மா வந்து இறைவன் தான் ஆன்மா அணுவாக இருக்கிறார். அந்த ஆன்மா அணுக்குள்ள இருக்கின்ற இறைவனுக்கு மேலே ஒரு போரையை போத்திடலாம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அது கேட்டீங்கன்னா, அவருடைய அந்த ஆணவ மலமானது நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இந்தி இந்த கர்மம் மாயாமலம் போகும்போது ஆணவ மலம் போகும்போது இறைவனை விண்ணப்பிக்கும் போது இவர் முதல்ல ஒரு பாட்பாட, நான் இங்கு எதை சொல்லியது நீ ஆணையம் சொல்லும்போது இறைவனே தான் நமது ஜீவ ஆன்மாவாகவும் இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய நிலையை அந்த இரண்டரை நிலையிலே பார்க்கும்போது இரண்டரை நிலைங்கிறார் ஆன்மாவோட இந்தி இருக்கின்றது. ஒரு நிலை வந்து ஆணவன் அதாவது மனம் நிறைந்த ஒரு பகுதி, இன்னொரு பகுதி வந்து இறைவனோட பகுதி இருக்கின்றது என்று சொல்கின்றான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான ஒரு பாட்டு வந்து நம்ம ஒரு இவனுடைய ஒரு அது என் சாமி எனது துறை என்னுயர் நாயகமே இன்று வந்து நானேருக்கு இடத்தில் அமர்கின்றார் பின்சாரன் இரண்டரை நாளிகைக்குள்ளே எனது கீழுடர்ந்தில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதியுடைய பெரும் தவத்தாலே நான் தான் தாக்குகின்றேன் அறிந்து இது சத்தியம் சத்தியமே மின்சார இடைமடவாய் என்னுடைய நிந்தனைக்கே வெளியாகும் இரண்டரை நாளை கடந்தே என்ற ஒரு பாட்டுல அழகான ஒரு விளக்கம் சொல்கின்றார். என்னன்னா இரண்டரைங்கிறது இந்த தூள உடம்புல இருக்கக்கூடிய அந்த கண்ம அந்த இந்த கண்மலம் இந்த சூட்டுபாடு பாகத்துல உள்ள மாயாமலம் சரி அந்த ஆன்மாவில் ஒரு பகுதியிலே இருக்கின்ற ஆணவமலம் இது இரண்டரை நிலைங்கிறார். இந்த இரண்டரை நிலையுடைய மலங்கள் எப்படி போகும் அப்படின்னா, அந்த ஆன்மாவில் மற்றொரு பகுதியில் இருக்கின்ற இறை ஒளி அது வந்து என்ன பண்ணணும், இரண்டரை ஒளி இருக்கிற மலங்களை தன் அருள் ஒளியினாலே அது நீக்குகின்றது. அப்பதான் வந்து சுத்த பிரணவ ஞான உடம்பு அந்த மூணுமே இந்த மூணு மலங்களும் என்ன பண்ணதுன்னா மூணு உடம்பு சுத்தமாக்குகின்றது. இப்படித்தான் வந்து வள்ளி பெருமான் வந்து கடைசியில் அந்த பாட்டு பாடுகின்றார். 1874 ஜனவரி 30 இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பாட்டு அருமையான பாட்டு பாடி இறைவன் அந்த இரண்டரை நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது கலந்து அவரோடு இருக்கின்றதை அது காட்டுகின்றார். முத்தைய சித்தி அடைஞ்சதுன்னா அந்த பாட்டு இப்படி முத்தைய சித்தி அடையக்கூடிய நிலையில இருந்து இந்த சித்த சென்மாகையான இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் இப்படிப்பட்ட ஒரு நெறி இருக்கின்றதா என்பது எல்லாரும் ஒரு தேடிக்கொத்தா சொல்றாங்க. மரணத்தை பத்தி நம்ம சொன்னா என்ன மரணம் இல்லாம எப்படி இருக்க முடியும்னு கேக்குறாங்க. ஆனா வள்ளல் பெருமாள் சித்த சன்மாகவி மரணம் இல்லா திருவாய் கொடுக்கின்றது ஞானகரின் 28 பாட்டுகள் தாங்க. 28 பாட்டுகளையும் சொல்லக்கூடிய இந்த பாட்டுகளை சொல்றதுக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்ட ஒரு புத்தக சித்தி நிலையில அவர் பெற்றுக்கொண்ட ஒரு மரமில்லா திருவாழ் காற்றாலே புவியாலே ககனம் அதனாலே கணராலே புணராலே கதறி ஆதியாலே கூற்றாலே பின்னியாலே கொலை கருவியாலே கோலாலே சிறிதை எட்டும் குடும் செயலாலே ஏற்றாலே இஞ்ஞான்றும் அழியாதை விளங்கும்மை அளிக்க வேண்டும் என்றே விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே இவன நீர் நினையாதீர் உலகில் என்னை அறுத்திருந்தோம் 20 இது எப்படி பொய்யாகுமோ என்ன. அதனால இந்த வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மரமில்லா கொள்வாய் அடைந்து வந்துட்டு கூறுகின்றார். அப்பதான் உலக மக்களுக்கு வந்து என்ன சொல்றாருனாக்க, அழகாக வந்து உலக மக்களை பார்த்து அவரு சொல்கின்றார். என்ன சொல்கின்றார் பாருங்க, சுகமறிந்தீர் துன்பமன்றே துணிந்தறிந்தீர் உலகில் சுழறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்தீரே இதுவறிஞர் பரமறிஞர் என்னே நம் கருத்தீர் கருத்தீர் என் பூர்வீர மரணம் வரையில் இங்குவீர் அந்தோ அகமறியீர் அனகமறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அறிஞ்சிருந்தேன் இங்கே முகமறியீர் போல் இருந்தீர் என்னை அறிகிறோ உத்தரெல்லாம் போற்றும் சித்தன் மகன் நானே என்று சொல்லி உலகரையெல்லாம் வந்து என்ன சொல்றாருன்னா, அகத்திலே இருந்து உள்ளே இருக்கின்ற அருப்புறுதியான இருக்கிறது முதல்ல உணர்ந்து அதை வந்து அந்த ஒளியை நீ வெளிப்படுத்தி இந்த மாதிரி ஒரு அனகத்தை அனகமாக நீ எங்கு பார்த்தாலும் இந்த இறைவன் வடிவாகவே நீ மாறுவாய் அருத்தருடைய வடிவம் தான் நீ என்று சொல்லக்கூடிய அழகான இந்த நீங்க வந்து சொல்கின்றார். அதே மாதிரி உபதேசமும் சொல்கின்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகர் அனைவரையும் எகத்தை திருத்தி சன்மாக தங்கத்து அறிவித்த அவரும் எகத்தை பரத்தியும் பெற்று மகிழ்ந்து வருவதற்கின்ற என்னை இந்த உலகத்தை தேவன் விடுவிக்கு உற்றேன் என்று சொல்கின்றார். அருளை பெற்ற வல்லல் பெருமான் மக்களுக்கு வந்து இப்படிப்பட்ட சில உபதேசங்களை நாம் சொல்கின்றார். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, இன்னொன்று அருமையான ஒரு விளக்கம் சொல்கின்றார். என்னன்னா, நான்கர் நல் உருதிரர்கள் நாரணர் இந்திரர்கள் நவிலர்கள் புத்தர் முதன் முதற்கிழவர்கள் எல்லாம் வான் முகத்தில் தோன்றி அருள்மொழி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனம் போனபடியே தேன் மகர்ந்து உண்டவர் எனவே விளையாடின்ற திருவுருளை கூட்டம் என அருப்புடன் துணினார். தான் மிக கண்டறிக சாத்திய குருவை பாருங்க. இதுல என்ன சொல்றாருன்னா, பெரிய நன்மை தெய்வங்களாம் அந்த அவதாரங்கள் புருஷர்கள் இருக்கிறாங்கன்னா அதுல வந்து நான்கு உடனே நார்மலும் இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி அருள் ஒளியினால அருப்புடன் நம்ம வல்ல பெருமானுக்கு காண்க அருப்புரஞ்சோதியினாலே கண்டு திருவள்ளை கூட்டம் என்று சொல்கின்ற பொழுது வல்லல் பெருமாடைய உயர்நிலை எப்படி இருக்குன்னு அவர் என்னவென்னா, உலக உலக உலகிலே ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்துகளையும் ஞானம் செய்ய தந்தனை. உலக உயிர்கள் எல்லாம் ஒளிநெறி பெற்றிடங்கிறார். ஐந்தொழில் செய்யக்கூடிய ஒரு இறைவனுடைய ஒரு பதவியை வல்லல் பெருமாட்ட கொடுத்து இந்த சுத்த கன்மார்க்கத்தை வந்து நீ இந்த உலகம் போற பரப்புவதற்கு ஐந்து வழியும் செய்ய சொல்கின்றார். ஏன்னா இது இருக்கின்ற காலம் சுத்த சன்மார்க்க காலமாக இருக்கின்றது. அந்த பழைய பிரம்மர் அந்த இருக்காங்க இல்லையா, பிரம்மன் விஷ்ணு ருத்ர என்ற இந்த ஐந்து தொழில் செய்கின்றவர்கள் எல்லாம் அந்த உடம்பு அழிந்து மரணத்தை நோக்கி போய் அல்ல ஜீவன் முத்தராக போகக்கூடிய நிலையிலதான் அந்த அப்பதான் இருந்த அந்த காலம் காலம் ஆகிவிட்டது. இப்ப என்னன்னா, அந்த சுத்த சன்மார்க்க நெறியிலே இந்த ஐவர்களும் வந்து இருந்து நம்ம வல்லல் பெருமானுக்கு அவருக்கு அதை அவருக்கு இந்த ஒரு நிலையை கொடுத்து அவர் வந்து ஒரு ஆட்சி செய்கின்றவர்களே இருக்கின்றார். இப்படியாகத்தானே இவர் வந்து இந்த சுத்த சன்மார்க்கி இந்த பரோபகார செய்தியிலே கடவுள் மயமாக இருந்து பரோபகாரத்தை செய்து செய்துதான் அந்த இளைஞர்களை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அழகான இந்த சொல்லி கொண்டு கடத்த ஒரு ஆன்ம உண்மையை சொல்கின்றார். இந்த ஆன்மா பத்தி ரொம்ப அழகான ஒரு சில விளக்கங்களை சொல்லியிருந்தேன். ஆன்மா வந்து என்னன்னாக்க, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு தெரியணும். அது ஒரு சிக்கன் வடிவம், அது நாம இருக்கின்றோம். ஆன்மாவிலே கடவுள் தனி பூர்ணத்தினை மறைந்துள்ளார். அபக்குவ காலம் எல்லாம் அவர் வெளிப்படுவதில்லை. ஆன்மாவுள் உள்ள கடவுள் தன் உண்மையை வெளிப்படுத்த உயிர் உடம்புகளை ஏற்று ஆன்மாவை வளர செய்கின்றார். மனிதன் பக்குவப்பட்டு அந்த இறை அருளை அடைய வேண்டியுள்ளது. அப்ப என்ன ஆச்சுனாக்க, அந்த அகம்பொருந்தி இருந்த அந்த கடவுள் ஒளியானது விரிந்து அந்த வாழ்க்கையை சிறப்பு இருப்பு என்ற நிலையிலே அது கொடுத்து அவனை வந்து கடவுள் ஆன்மரை வளர்த்து கொண்டே இருக்கின்றதான். அப்ப ஆன்மா எப்போதும் பிரகாசித்துக் கொண்டேதான் எப்போதும் இருக்கின்றது. ஆனா புறத்தை காண முடியல, ஆன்மா பார்க்க முடியாது. மனித தேகத்திலே மெய் அறிவில் தான் காண முடியும் என்று சொல்கின்றார். அந்த சிறுநடுவிலே ஜீவகாலம் முழுவதும் பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கணும். இதை சத்விசாரத்தை கண்டு அடைவதுதான் சித்த சன்மார்க்கம். இது வந்து நமது நிக்கிய ஆன்ம வடிவம், இது கடவுள் ஆன்ம வடிவம். எத்தனை பிரிவு தேங்கி வந்து சேர்ந்து போனாலும் நாம் வந்து இந்த கடவுள் ஆன்ம வடிவமாகத்தான் இருக்கின்றோம். அதான் நான் தியானத்தை முதல் நிலையை பண்ணேன். இந்த மாதிரி ஆன்ம வடிவம் வந்து தெய்வ வடிவாக ஜீவகாலைய ஒருத்த நாளை பூர்ணமாகும் போது இந்த ஆன்மாவானது என்ன இருந்தாலும் மலம் நீங்கி அந்த உயிர் உடல் உணவு அருகிலே கலந்து மரமில்லா பெருவாய் சுற்றுக்குள்ளே நிலையிலேதான் இந்த ஆன்மாவானது அது தன்னுடைய பக்குவத்திலே இருக்கின்றது. இப்படி இந்த ஆன்மாவை பற்றி அழகாக சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி தொடர்ந்து இந்த தெய்வ பற்றியும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த இந்த நெப்பாயின் இனிய பெருந்தெய்வ ஆழ்ந்த சித்தின் அருப்பொருந்தி சொல்லக்கூடிய அந்த தெய்வம் மிக முக்கியமான சொல்லாக வல்லத்தம்மானதை நமக்கு உணர்த்துகின்றார். தெய்வ தெய்வா நம்ம கடவுள் தெய்வை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த தெய்வம் என்ற சொல் அது பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் உயிரில் உடலையும் சேர்த்து ஒன்றாக அது குறிப்பிடுகின்றது. தயவு என்று சொன்னால் நாம் கடவுள் வடிவமாக இருக்கின்றோம் என்பதுதான் அதற்கு பொருள் படுகின்றது. அதாவது அந்த தயவு என்கிறது அனுபவம், அனக வடிவமாக மாறுவதுதான் தயவு என்று சொல்லிக்கொண்டு அந்த தயவனை பத்தி மிக அருமையான நிறைய விஷயங்களை பத்தி நிறைய புத்தகங்கள் வந்து இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த விஷயத்திலே இது நாம் எல்லாம் இந்த சுத்த சமாரத்திலே நாம் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அதை நிதியை வந்து இன்னும் சரியானபடி அதை மக்கள்கிட்ட தள்ளவில்லை, மக்கள் அதை சரியாக புரிந்து கொண்டு இந்த ஆமனை ஒருமைப்பாட்டுடன் இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களுக்கும் இது சென்றடைந்து வல்ல பெருமானுடைய அந்த திறந்த அவருடைய கடவுள் மயமாக இருக்கின்ற அவரை நாம் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிவித்து இந்த நெறி ஒன்றேதான் நமக்கு எல்லோருக்கும் பொதுவான நெறி என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு இந்த சுத்த தன்மார்க்கரையை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதனால இப்ப இவ்வளவு தூரம் இந்த தன்மார்க்கை சொல்லி இப்போ சில ஒரு 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 பாட்டை நம்முடைய அன்பர் ஒருத்தர் பாட இருக்கின்றார், அதை போன்றது அவரிடம் கொடுக்கின்றது.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, வஞ்சமரு நெஞ்சினிடையலரவிஞ்சுகிரம் அஞ்சுர விளங்கும் பதம், வந்தனசி புந்தியவ தந்துய தவித்திடவுள் மந்தனம் அவிற்றும் பதம், மாறினுள் மாறனுல மீதின் மதி மீறியிட மாறி நடமாடும் பதம், மரக்கருணையும் தனியரக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம். அனைவருக்கும் வணக்கம். நான் வடலூர் பெருவெளியிலே 1985 முதல் வாழ்ந்து வருகிறேன். தற்பொழுது கோவை நகருக்கு வந்துள்ளேன். இங்கு ஐயா அவர்களுடைய ஞான சபையில வழிபாட்டிலே நித்தியமும் கலந்து கொள்கிறேன். 30 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான் அங்கே நான் வடலூர் பெருவெளியிலே வாழ்ந்த காலங்களிலே நித்திய அகவல் வழிபாடு என்பது நம் ஞான சபையிலும் சரி, தர்மசாலையிலும் சரி, மேட்டுக்குப்பம் சிட்டி வளாகத்திலும் சரி, மருதூரிலும் சரி, கருங்கோயிலும் சரி, எங்குமே அந்த நித்தியமான அகவல் வழிபாடு என்பது கடைபிடிக்கவில்லை. ஆனால் இங்கு வந்து நான் மிகவும் அதிசயித்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், எங்களது கோவை ஐயா அவர்கள், கோவை மாவட்ட தலைவர், சுத்த சன்மார்க்கத்தினுடைய தலைவர், என்னை பொறுத்தவரும் அவர் வாழும் வள்ளலாராக நான் நினைச்சு அவரை நினைக்கின்றேன். அவர் அங்கே ஞான சபையை கட்டி ஒரு அற்புதமான ஆற்றலும் அங்கே ஏதோ ஒரு காந்தத்தை வைத்து படைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். அது என்னை வடலூர்லிருந்து இங்கு அடிக்கடி கவர்கின்றது. அங்கு வந்து அந்த நித்திய வழிபாட்டிலே நான் கலந்து கொள்கிறேன். நித்தியமான அகவல் வழிபாடு என்பது நான் இதுவரையில் எங்குமே பார்த்ததில்லை, எந்த ஞான சபையிலும் நான் அணுகியதில்லை. 30 ஆண்டு கால அனுபவத்திலே சொல்லுகின்ற அந்த மந்தன விஷயங்கள், உள் மந்தனம் என்று ஐயா சொன்னார்ல, நுண்ணிய ரகசியம், அது அவருடைய ஞான சபையில எங்கோ இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த நித்திய வழிபாட்டிலே கலந்து கொண்டு மிகவும் மன நிறைவாக நான் இருக்கின்றேன். அந்த வளாகமானது மிகவும் விசாலமானது, அவரது மனதைப் போலவே அந்த ஞான சபை வளாகம் மிகவும் விசாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு தர்மசாலை போன்று அங்கே பணிபுரியும் தொழிலாளர்கள், அவருடைய அந்த நிர்வாகத்திலே தொழில் நிறுவனத்திலே பணிபுரியும் அத்தனை தொழிலாளர்கள் வீட்டிலும் அணைய அடுப்பு எரிய அவர் ஒரு காரணமாக இருக்கின்றார். அது ஒரு தர்மசாலை பணி என்று நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அன்னார் நீண்ட காலம் வாழ்ந்து சன்மார்க்க பணிகளிலே சிறந்து விளங்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு எங்கள் தலைவர் அவர்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். வணக்கம்.
சுத்த சன்மார்க்கரே, சில கேள்விகளானது கேள்விக்கு பதில் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை வந்து நான் ஒரு கேள்விக்கும் ஒரு எழுப்பி அதுக்கு பதிலும் கொடுக்கின்ற ஒரு கருத்துக்களை சொல்லி விரும்புகின்றேன். இந்த சுத்த சன்மார்க்கரையிலே கடவுள் உண்மை எப்படி அறியப்படுகின்றது என்று ஒருவர் கேட்கின்றார். எப்படி இருந்தால் கடவுள் உண்மை எப்படி அறியப்படுகின்றது? அதற்கு பதில், கடவுள் மனிதன் உலகம் இவைகளை சத்துவிசாரத்தால் நன்கு அறிந்து கொண்ட பின் கடவுளே தன் அருளால் மனிதனாகவும் உலகமாகவும் உள்ளதை அறிந்து அந்த கடவுளையே இதற்கு மூல காரணம் ஒவ்வொன்றின் அகற்றும் புறத்தும் இந்த ஒளியது அது அதுவாய் விளங்கி மனதில் பக்குவ அறிவில் தன்னை வெளிப்படுத்துகின்றது
இது வந்து கடவுள் வந்து இப்படித்தான் அப்படிங்கறத ஒரு சிறிய ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றோம். இது விரிவாக இருந்தும் இருந்தாலும் இது வந்து ஒரு கால வந்து எளியிலே நான் இவ்வளவுதான் நிறைய இதை பத்தி சொல்லியிருக்கின்றேன். இந்த நெருக்கம் மற்ற நெருக்கம் என்ன வித்தியாசம் என்று ஒருத்தர் கேட்கின்றார். மனிதன் கடவுள் மயமாகி அழியா பேரின்ப துரிவாயிலே விளங்குகின்றது இந்த நெறி. மற்ற நெறிகளிலே மனிதன் தவ யோக பயிற்சியிலே இறைவகையை மறைகின்றான். ஜீவமுக்தி விவேகமுக்தி என்று தான் மறைகின்றான். ஜாதி மத இனமொழி நாடு என வேறுபாடு இல்லாது சமய சடங்குகளோ பூஜைகளோ விரதங்கள் இல்லாதது நம்ம நெறி. மற்றவை அப்படி இதெல்லாம் இருக்கும். கடவுள் ஒருவரே தான். அவரே மற்ற எல்லா தெய்வங்களாகவும் எல்லா அவதாரங்களாகவும் அந்தந்த தெய்வங்களுக்குள்ளே உள்ளே ஊடுருவி அந்தந்த தெய்வமாக தான் காட்சியிருக்கின்றது என்பதை நாம் சித்த சமயத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளும். துறவு இல்லை அகமிருந்து உலகத்திலே அருள் இயல் வாழ்வு நாம் விளங்க வேண்டும். இது வந்து இந்த நெறி தான் எனக்கு முக்கியம். மற்ற நெறிகள்லாம் இப்படிலாம் இல்லை. அதே சமயத்தில் ஏன் சுத்த தன்மைக்கு நம்ம வந்து வேகமா எங்கும் பரவவில்லை என்று கேள்வியை கேட்கின்றார். அதுக்கு மனிதனே புற வாழ்விலே புறநீச்சியப்படி வரைகின்றான். சமய மதங்கள் இதை வற்புறுத்தவில்லை. சுத்த தன்மார்க்குமே ஜீவகாரண ஒழுக்கத்தை சுத்த உணவை ஆன்மனை ஒருமைப்பாட்டை வலியுறுத்தி இதற்கான மனப்பக்குவத்தை மக்களுக்கு அது வருகின்றது. மக்களுக்கு மனப்பக்குவம் வராத நிலையிலேயே இப்போது இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்னன்னா நம்ம நம்ம மாதிரி நிறைய பேர் பக்குவங்கள் வந்து அவங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய நிலையிலே அடிக்கடி இப்படி நம்ம சொல்லணும். இந்த ஆண்மொழியை நம்ம பக்குவங்களில் இருந்து எடுத்துக்கூற வேண்டும். இத்தகைய பயிற்சியாளர்கள் வந்து மிக குறைவாக இருக்கின்றார்கள். அதை அதிகப்படுத்தி இந்த பிறப்பிறப்பு அந்த இந்த ரகசியங்கள் எல்லாம் எடுத்து கூறி நாம் வந்து சித்த சமாசியை வளர்ச்சி விட வேண்டும். சித்த சன்மார்க்கத்தை பின்பற்றுக்குள்ளே ஏன் வந்து ஒற்றுமை இல்லை? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நமக்குள்ள நிறைய ஒற்றுமை எல்லாம் இருக்குது. ஏன்னா மற்ற மத கிறிஸ்டியானிட்டியோ மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஈஷா இருக்குவே எல்லாம் ஒரே தலைவர் எங்கு பார்த்தாலும் இந்த உலகத்தை நாடுகளே எங்கு சென்றாலும் பார்த்தீங்கன்னா அந்த பேக் இருக்கு. அதை நிறைய பேர் அதை பின்பற்றுகின்றார்கள். சுத்த சன்மார்க்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரிவு. இது வந்து இப்படி இப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த சரியாக சுத்த சன்மார்க்க நெறியை புரிந்து கொள்ளாதான் நான் நினைக்கின்றேன். ஞானவாதம் போட வேண்டும், மாயா கண்ணமரங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னானே அது போனாலே எல்லாம் ஒன்று போடுவோம். அது நம்முடைய ஒரு லட்சியம் வந்து ஒரு நல்ல லட்சியம் வேண்டும். யாரையும் அனுசரித்து போக வேண்டும். இந்த சூழலும் இறைவேளால் நம்மை பக்குப்படுத்திற்காக என்பதை உணர்ந்து நம்ம செயல்படுவோமானால் இந்த சொன்ன இந்த சுத்த சன்மார்க்கத்தை அப்பதான் நம்ம வந்து நம்ம பின்பற்றுவது முடியும். அப்புறம் சித்தரையும் பிரச்சனையும் சொந்தமாக ஆச்சுன்னா என்னன்னு கேட்கிறாங்க. அது நல்ல கேள்விதான். இப்ப நாம என்ன சொல்றோம், நான் இந்த ஆலயத்திலே சித்தபி பிரச்சனை இருக்கு. நடுவில் வந்து அருப்புள் ஞானவருடைய சுடர் அது ஒளியாய் வந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. வெள்ளல் பெருமான் வந்து அந்த சிச்சபை வந்து பொச்சபை என்ன சொல்றாருனா சிச்சபை வந்து ஜீவாண்மா எல்லாருக்கும் எங்குமாய் விளங்கும் சிச்சபை இடத்தை இது அது என ஒரே புரியுதார். எல்லா பக்கங்களும் எல்லாருக்கும் சிச்சபை இருக்குது. அந்த சிச்சபை ஜீவாண்மா. அதே மாதிரி பொச்சபைங்கிறது பார்த்தீங்கன்னா தேகம். இந்த பிரபஞ்சத்திலே எல்லாருடைய தேகங்களும் பொச்சபை தான். இது ரெண்டுமே இந்த ஜீவ ஆன்மாவும் இந்த உடம்பும் இது ரெண்டுக்குள்ளே இணைப்படுத்துவது இந்த உயிர். இந்த உயிர் அறிவு பார்த்தீங்கன்னா அந்த உயிர் வந்து அறிவோட கூடி அந்த அருப்பிரகாச வடிவில தான் ரெண்டும் அந்த ரெண்டும் இணைப்பு. அதான் சூக்ம வடிவம்ங்கிறது. அதான் இறைவனுடைய வடிவம் மூன்று வடிவங்களாக இருக்கின்றது. அதனால் அருவமாக இருக்கக்கூடிய இந்த சூக்ம உடம்பு அருப்பிரகாச வடிவோடு அது வெளிப்படுகின்றது. இறைவன் வந்து அந்த அருப்பிரகாசத்தோடு வெளிப்பட்டு அந்த மலங்களை எல்லாம் பூட்டி கொண்டு என்ன பண்றான்னா ஜீவ ஆன்மாவின் இந்த உடம்பியம்
அந்த பிரணவ ஞான உடம்புகளாக மாற்றி போது பாத்தீங்கன்னா மூணு உடம்பு வரும்போது பாத்தீங்கன்னா சித்தரின் சொந்த மனதாட்சியின் வருகின்றார். இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மூணுமே இறைவனுடைய சொந்தம், அவருக்கு சொந்தமான இந்த ஜீவான்மரம் உடம்பு. அந்த உடம்பு வந்து இறைவனுடைய உடம்பு தான், அதுதான் பொன் உடம்பாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் புத்த தன்மார்க்கத்தில். இதுதான் சித்தரையும் புரட்சியின் சொந்த மனதாட்சி என்று இருக்கும்போது அவருக்கு மூணு வடிவமாக இருக்கின்றது. சுத்த சன்மார்க்கத்தை பற்றி பதிவு சாகம் என்று சொல்கின்றோம், ஒன்று மூன்றான ஒன்று என்று சொல்கின்றோம். இவ்வாறாக இன்னும் சில பல கேள்விகளை நம்முடைய ராமச்சந்திரன் அவர்கள் எங்களுக்கு சில கேள்விகளை கேட்டு பதிலும் சொல்கின்றார். ஒரு அழப்பு கொஞ்சம்
எங்கள் நிறுவனத்திலே இந்த மாதிரி எங்களுடைய தொழிலாளர்களுக்கு கேள்விகளை கேட்டு அவர்களை அதன்படி பதில்களையும் சொல்லுவது போல் அமைத்திருக்கிறோம். கடவுளுக்கு வடிவங்கள் உண்டா என்ற ஒரு கேள்வியை ஒருவர் எழுப்பினார். உண்டு, உலகில் காணும் எல்லா வடிவங்களும் கடவுள் வடிவங்களே என்ற பதிலை நாங்கள் தந்துள்ளோம். அடுத்ததாக, கடவுள் நித்தியமானவரா, கடவுளின் முக்கியமான தன்மை என்ன? கடவுள் நித்தியமானவர், தயவு தனிப்பெரும் கருணை, அவர்தான் அவருடைய முக்கியமான தன்மை. தெய்வ வடிவங்கள் நித்தியமானவையா? தெய்வ வடிவங்கள் தோன்றி மறையும் நித்தியமாகா வடிவம். அடுத்த கேள்வி, கடவுளே வடிவங்களாக இருக்கும் பொழுது எப்படி வடிவங்களுக்கு நித்திய வடிவம் இல்லை தெளிவாக கூற வேண்டும் என்பது கேள்வி. கடவுள் சிறையாக ஒளி அணுவே நித்தியம், அதுவே மற்ற பொருள்கள் தோற்றத்திற்கு காரணம், தோன்றியும் அழியும், ஆனால் கடவுள் ஒளி அணு அழியாது. வடிவம் அழியும் போது அதன் உள்கடவுள் ஒளி அணு என்னவாகும் என்பது கேள்வி. கடவுள் அணு வேறு ஒரு உருவத்தை எடுக்கும் என்பது பதில். கடவுள் ஒளி அணுவின் லட்சியம் என்ன என்ற கேள்வி. பதிலானது, உயிர்களின் உள்ளிருந்து அவைகளை பக்குவப்படுத்தி பல பல பிறவிகளில் பல பலவித இன்ப துன்பங்களில் செலுத்தி கடைசியில் தயா பக்குவம் ஏற்படுத்துவதே ஒளி அணுவின் லட்சியம். தயா பக்குவம் அடைந்தால் கடவுள் காட்சி தருவார். அடுத்த கேள்வி, கடவுள் ஒளி அணுவிற்கும் ஆன்மாவிற்கும் என்ன வேறுபாடு? அதற்கான பதில், இரண்டும் ஒன்றேதான். கடவுள் ஒளி அணு மனிதனில் எங்கே பிரகாசிக்கின்றது? மனிதனின் தலைநடுவில், உச்சிக்கு கீழே, நெற்றிக்கு நேராக, உள்நாவிற்கு மேலே, ஓங்கார மூளைப்பகுதியில், பகரவயுத குழியிலே ஒரு புள்ளியாக இருந்து பிரகாசிக்கின்றது. இதுவே சிற்றவை என்றும் சிற்றம்பலம் என்றும் கூறப்படுகிறது என்பது பதில். இதனுடைய வல்லபம் என்ன என்று ஒருவர் கேள்வி கேட்கின்றார். இதுவே பேரறிவு, இதுவே பேராற்றல், இதுவே பேரன்பு, இதுவே பேரின்பம். இதை காண முடியுமா? மெய்யுணர்வில் மட்டுமே முடியும், வேறு எந்த முயற்சியினாலும் காண முடியாது. இதை காண என்ன செய்ய வேண்டும்? மனிதன் நல்ல ஒழுக்கத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல தயவோடு தன் மனதை உருவ நடுவிலே செலுத்தி உள்ளொளியை தியானம் செய்ய வேண்டும். அந்த ஒளியே நம் உடம்பாய், உயிராய், உணர்வாய் இருப்பதை நினைக்க வேண்டும். காலக்கிரமத்தில் கடவுள் அருள் செய்வார், தம் ஒளி உருவை காண்பிப்பார். மனிதன் பிறருக்கு உதவி செய்வதனால் என்ன லாபம் என்பது ஒரு கேள்வி. பிறர் துன்பத்தினை போக்கி அவர்கள் மகிழ்ச்சி வரும்போது அந்த உயிரில் உள் ஒளி இறைவன் நமக்குள் இருக்கும் அவரை நம்மை அறியும் ஆற்றலும் ஆனந்தமும் உடையவராக்குவார். ஏன் மனிதன் பிறருக்கு உதவி செய்ய தவறுகிறான்? அறியாமை, கடவுள் உண்மையை புரிந்து கொள்ளாமை, அதன் பயன் அறிந்து கொள்ளாமை என்பது பதில். கடவுளுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? பூரண தயா ஒளியே தன் உணர்வாகவும் தன் விளக்கமாகவும் தன் இன்பமாகவும் இருக்கின்றவர் கடவுள். ஆனால் மனிதன் மேற்கூறிய எல்லாவற்றிலும் மாறுபட்டவனாக இருக்கிறான். மனிதனுக்கு முன் பிறவிகள் உண்டாயிருந்ததா? அது என்ன பிறவிகள்? மனிதனுக்கு முன் பல பிறவிகள் இருந்தது. அவை புல், செடி, தாவரங்கள், எறும்பு, புழு, பாம்பு, தவளை, பறவைகள், புலி, சிங்கம், நாய், பூனை, எலி போன்ற பல பிறவிகள் எடுத்தவன் இப்பொழுதுள்ள மனிதன் அதற்கு பிறகும் பல பல மனித தேகங்களை எடுத்திருக்கின்றான். ஏன் இந்த பிறவிகள் ஒவ்வொரு பிறவியிலும் அறிவு வளர்ச்சி ஏற்பட்டு பூர்த்தி அடைந்து மனிதனில் மன அறிவு ஏற்பட்டு அதுவும் பக்குவமடைந்து இறை அறிவு ஏற்படவே பிறவிகள். இந்த இறை அறிவு நித்யானந்த நிலையாம். ஆண் பெண் ஏன்? வம்ச விருத்திக்காக. ஏன் வம்ச விருத்தி? ஆன்ம வளர்ச்சி பரிபாகம் அடைந்தது கடவுள் அருள் வெளிப்படுவதற்கே. பிறந்த குழந்தையுள் ஆண் பெண் தத்துவம் என்ன? ஆன்ம அணு ஆணின் பகுதி, உடம்பு பெண்ணின் பகுதி. ஒவ்வொரு குழந்தையின் விளக்கம் ஆன்ம அணுவுக்கு வீடு பெண்ணின் அம்சமாகிய உடம்பு. ஆன்மாவுக்கு ஆண் பெண் வித்தியாசம் உண்டா? இல்லை, ஆன்மா இரண்டு பேருக்கும் ஒரே நிலைதான். அறிவின் முதிர்ச்சி எது? அன்பு. அன்பின் முதிர்ச்சி எது? தயவு. தயவின் முதிர்ச்சி எது? இன்பம். மக்கள் துன்பத்திற்கு காரணம் கடவுள் இன்பத்தை விளைவித்ததற்கு துன்பத்தை காரணமாக்கியுள்ளார். மனிதனுக்கு எப்படி ஜாதி வேறுபாடு உண்டானது? அறியாமை. ஆன்ம அறிவு இல்லாமை, கடவுள் உண்மை அறியாமை. ஜாதி என வேறுபாடுகள் எப்போதும் மறையும், சுத்த சன்மார்க்க நெறியில் மறையும். எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள், எல்லோரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே என்ற எண்ணத்தில் மறையும். வள்ளலார் மரணமடைந்தாரா? இவர் இறக்கவில்லை, உடம்பு அழிக்கப்படவில்லை, புதைக்கப்படவில்லை. ஒரு அறையில் இருந்து ஒளி உருவாக ஏனையோருடைய கண்களுக்கும் தெரியாத நிலையில் மறைந்து இருக்கின்றார். சுத்த சன்மார்க்க நெறியில் காட்சியளிக்க இருக்கின்றார். இதற்கு ஆதாரம் உண்டா? உண்டு. வட்டலூரில் மேற்கு குப்பம் எனும் வள்ளலார் மறைந்த அறையை பூட்டி வைத்துள்ளார்கள். அன்றைக்கும் இருந்த ஆங்கிலேய ஆட்சியர் தன் குறிப்பிலே இதை பற்றி எழுதியுள்ளார்கள். வள்ளலாரின் ஒளி உரு மறைவின் நோக்கம் என்ன? தன் உருவத்திலே அன்றைய சமுதாயத்தை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் உண்மையை உணர்த்த முடியாமல் போய்விட்டது. காரணம், மக்கள் பக்குவப்படவில்லை, உலகின்ப வாழ்க்கைப்பட்டார்கள். ஆதலின் இறை அருள் ஒளி கொண்டு மறைந்தும் மறையாமலும் எல்லா உயிர்களின் உள்ளிருந்து படிப்படியாக எவரையும் முன்னேற்றிக் கொண்டுள்ளார். ஏன் வள்ளலாருக்கு இந்த ஒளி உடல் கிடைத்தது? மற்ற யாவருக்கும் ஏன் இந்த ஒளி உருவம் கிடைக்கவில்லை? இறைவன் வடிவு தயவு, பெருங்கருணை வடிவம் என மற்ற யாவரும் புரிந்து கொள்ளாமல் தயவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்ததே இதற்கு காரணம். வள்ளலாரோ தயவே தன் உயிராக உடம்பாக செயலாக கொண்டு இறைவன் அருளை பெற்றார். மற்ற மதங்கள் மற்ற நெறிகளை காட்டிலும் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க நெறி உயர்ந்ததா? ஏன்? ஆம், உயர்ந்தது. ஏனென்றால் இறைவனாகிய அருட்பெரும் ஜோதியிடமே இருந்து இந்த நெறி நேராக வருவிக்கப்பட்டுள்ளது. வள்ளலார் ஒரு காரிய தேகமாக செயல்பட்டார். இந்த நெறியில் எந்த நாட்டினரும் எந்த மதத்தினரும் எந்த இனத்தவரும் படித்தவரும் படிக்காதவரும் ஏழையும் பணக்காரனும் ஆணும் பெண்ணும் கண்ணுள்ளவர்க்கும் கண்ணில்லாதவனுக்கும் வலிமையுள்ளவனுக்கும் வலிமை இல்லாதவனுக்கும் வயது வித்தியாசம் பாராட்டாமல் செலவே இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் இறைநிலை கிடைக்கப் பெறும். வள்ளலார் தன்னை வழிபடும் தெய்வமாக சொல்கிறாரா? இல்லை. ஏனென்றால் உள் ஒளி உள் அருட்பிரகாசம் கடவுள் என்கிறதனால் தன்னை வழிபடக்கூடாது என்று கூறுகின்றார். கடவுளுக்கும் தெய்வத்திற்கும் என்ன வேறுபாடு? கடவுள் ஒருவரே, தெய்வம் பல பல தெய்வங்கள். கணபதி, முருகன், சிவன், பராசக்தி, விஷ்ணு, இயேசு, அல்லாஹ், புத்தர், மற்ற மகான்கள், மற்ற கோயில் விக்கிரகங்கள், மந்திர எந்திரங்கள் எல்லாம் கடவுளின் சிறு சிறு கூறுகள், எல்லாம் கடவுளின் ஏகதேச அம்சங்கள். எல்லா தெய்வங்களும் கடவுள் அருள்மொழியே, கடவுளியே, அருட்பெரும் ஜோதியே கடவுளாக அறிந்து தனித்தரும் கருணை வடிவமாக வழிபடலாம். வள்ளலார் ஒளி உரு பெற்ற நாள் 1874 ஜனவரி 30ஆம் தேதி தைப்பூசம் பௌர்ணமி என்று. ஏன் அந்த நாளில் வள்ளலாருக்கு குரு, சந்திரன், சூரியன் மூவரும் ஒரு சேர பூசத்தில் வானத்திலும் அவர் உள்ளும் 16 பூரண சந்திர முழு அறிவோடு பௌர்ணமியில் வெளிப்பட்ட நாள்? அதுவே இறைவன் திருவருள் பரிபூரணமாக வெளிப்பட்ட நாள். தயவு விளக்கம் கூற முடியுமா? தா, ஆகாச பூமி கடவுள் உருவம் இல்லாதது. யா, ஆன்ம ஒளி சித்தனவாய் மனிதன் தலைப்பகுதியில் மூளையில் இருத்தல். ஊ உயிராய் உடம்பாய் அறிவாய் உணர்வாய் பின் உலகங்களாய் வெளிப்படுதல். தயவு கடவுள் நிலை. ஏன் மனிதன் கடவுளை வெளியே தேடுகிறான், வெளியே கும்பிடுகிறான்? கடவுள் மனிதன் தலைப்பகுதியில் இருப்பதாக சுத்தசன்மார்க்கும் கூறுவது பொய்யா? உண்மையில் கடவுள் ஒளியாய் இருந்து எவருளிருந்தும் தன் இருப்பை அருள் அறிவாய் உணர்த்துகின்றார். அதை பக்குவ ஆன்மாவில் பக்குவ சுத்த மனத்தால் கடவுளை விசாரித்து அறிந்தால்தான் அறிய முடியும். ஆனால் கடவுளின் உள்ஒளி வெளியிலே உருவங்களாய் மகான்களாய் விக்கிரகங்களாய் வெளிப்படுத்தும் உண்மையே. எல்லாம் உள் ஒளியின் பிரதிபிம்பமே. ஆதலால் முதல் சில படிகள் ஏற வெளியில் கடவுளை வணங்கலாம். மற்ற கடைசி படிகள் உள் ஒளியான கடவுளைத்தான் தியானிக்க வேண்டும். கடவுளுக்கும் இயற்கை மனம் உண்டா? அது என்ன மனம் உண்டு? கற்பூர மனம். இதை உணர்ந்து அறிவித்தவர் யார்? வல்லற்பெருமான். சுத்த சன்மார்க்க மகாமந்திரம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மனிதன் இறந்தவுடன் அவன் உயிர் சக்தி எங்கே செல்கிறது? ஆன்மாவில் ஒடுங்குகின்றது. பிறக்கும் குழந்தைக்கு உயிர் எங்கே இருந்து வருகிறது? ஆன்மாவிலிருந்து. ஜீவான்மா பரமான்மா வித்தியாசம். பரமான்மா எங்கும் நிறைந்தும் எல்லா பொருள்களையும் சத்தமாக இருந்தும் சத்தாக இருந்தும் ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டு எவருக்கும் தோன்றாமலும் உள்ளது. ஜீவான்மா பரமான்மாவின் ஒரு சிறிய கூறு, ஒரு சிறிய ஒளி அணு. மனித தலைப்பகுதியில் செயல்படும் போது அது ஜீவான்மா. ஜீவான்மா பரமான்மை அறியுமா? அறியாது. ஆணவம், அதாவது தானே எல்லாம் என்ற நினைவில் இறைவனை மறந்து செயல்படுகிறது. எப்பொழுது ஜீவான்மா பரமான்மா ஐக்கியம் ஏற்படும்? எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் தோற்றம் என தயவால் செயல்படும் போது ஜீவான்மா பரமான்மா ஐக்கியம் ஏற்படும். ஒருவனது துன்பத்திற்கு சூழ்நிலைகளை குறை சொல்லலாமா? கூடாது. சூழ்நிலைகளை இறைவனால் உண்டாக்கப்பட்டது. மனிதனுக்கு தயாவிலக்கம் ஏற்படவே வெவ்வேறு சூழ்நிலைகள் உண்டாக்கப்பட்டது. மனிதன் சூழ்நிலைகளை எப்படி ஜெயிக்க வேண்டும்? கோபம், பொறுமை, சூத்திரம், சுய கௌரவம் போன்றவைகளை விட்டு அன்பால் எந்த ஒரு சூழ்நிலையும் வசப்படுத்தலாம். இதுவே சுத்த சன்மார்க்க நெறி. ஜாதி, மத, இன, மொழி, நாடு வேறுபாடுகள் கூடாது. மனிதன் பிறப்புக்கு காரணம் தாய் தந்தையரா, கடவுளா? கடவுள்தான். வள்ளலார் இறைநிலையை பெற்றாரா இல்லையா? எப்படி பெற்றார்? அகவல் பாக்களில் தன்னுரு என்னுரு, தன் செயல் என் செயல் என உணர்கின்றார். சுத்த சன்மார்க்க நெறி எப்படி ஒளி நெறியாகும்? அறியாமை என்றும் இருளை அகற்றுவது இறை ஒளியாகவும் அனந்த அறியாமை ஆணவம் மாயா கண்மம் என்ற மூன்று நிலைகளிலும் உள்ளது. சுத்த சன்மார்க்க நெறி இறை அருள் ஒளி கொண்டு நித்தியானந்த நிலை அடைகின்றது. இதை பின்பற்ற முடியுமா? முடியும். தேகப்பற்று உலகப்பற்று போய் அன்பிலே தயவிலே வாழ வேண்டும். சுத்த சன்மார்க்க நெறி வள்ளலாருக்கு முன்பு இருந்ததா? இல்லை. யாரும் ஒளி உடல் பெற்று வாழவில்லை. ஏன்? தயவோடு கடவுள் அன்பை பெருக்கிக் கொள்ளவில்லை. எப்போது எங்கும் சுத்த சன்மார்க்க நெறி விளங்கும் புயலுக்கு பின் அமைதி என்பது போல் பேராபத்து பெரிய துயரங்கள் அடையும் போது மக்கள் மனதிலே சத்திகாரம் தொடங்கும் போது சுத்த சன்மார்க்க நெறி விளங்கும். மரணமிலா பெருவாழ்வு என்பதை ஏன் நாம் மறுக்கின்றார்கள், ஏன் நம்ப மறுக்கின்றார்கள்? சுத்த சன்மார்க்க ஒளி நெறியை அறிந்து கொள்வதுதான், அறிந்து கொள்ளாததுதான் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக வள்ளலார் இருக்கின்றாரே. வள்ளலாரின் உண்மை பெயர் ராமலிங்கம். வள்ளலார் இயற்றிய நூல் திருவருட்பா போன்ற இந்த கேள்விகளை நாங்கள் எங்கள் நிறுவனத்திலே உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் சொல்லி, அவர்களை படிக்க சொல்லி, இந்த மாதிரி நாங்கள் வினாக்களை தொடுத்தும் பதில்களை அளித்தும் இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய தலைவரிடத்திலே நாங்கள் இந்த சமர்ப்பிக்கின்றோம்.
ஹலோ, ஹலோ. நீங்க வந்து இப்போ இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல வேண்டுமானால்
நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஐயா அடுத்து ஒரு எங்களுடைய நன்றி உரையை தெரிவிச்சுக்கிறோம். ஐயா இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, இதனால் நடந்த பல நிகழ்ச்சிகள் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்வு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலா வந்து இப்ப சன்மார்க்கத்தை எப்படி நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறது, அல்லது நம்ம வாழ்வியல்ல அதை எப்படி எடுத்துட்டு போறது, நம்ம குடும்பத்துல தொழில எல்லாத்துலயும் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுக்கு நீங்க ஒரு சிறந்த உதாரணமா இருந்து நீங்களும் உங்களை சார்ந்த அன்பர்களும் வந்து இன்னைக்கு வந்து அதை நிரூபிச்சிருக்கீங்க. முக்கியமா வந்து இப்ப நம்ம எல்லாருமே நினைப்போம், இப்ப எல்லாருமே வந்து சன்மார்க்கத்துக்குள்ள புதுசா உள்ளார வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம தனியா தான் வருவோம். அப்போ நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லாம நம்ம வேலைக்கு போற இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இப்ப நாங்க இங்க வந்து அமெரிக்கால பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து இப்ப பணிக்கு போகும்போது இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சன்மார்க்கமே தெரியாதவங்க தான், அங்க சுத்தமா சன்மார்க்கம் தெரியாதவங்க தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கறி சாப்பிடுறது போன்ற பழக்கங்கள், மற்ற எல்லா விதமான பழக்கங்களும் இருக்கும், சன்மார்க்க நெறிக்கு புறம்பான பழக்கங்கள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாங்கெல்லாம் ரொம்ப நினைப்போம், அதாவது அடா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சன்மார்க்கம் சூழ்ந்த ஒரு நிலை இருந்ததுதான் நல்லா இருக்கும்ட்டு அதை வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பேருன்னு தான் நினைக்கிறேன். நானே வந்து அன்பர்களுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான் போன வருஷம் வந்து ஐயா ராமதாஸ் ஐயா அவரை பாக்கிறதுக்காக நான் வந்து இந்த சன்மார்க்க சபைக்கு போயிருந்தேன். நானு மிகவும் அற்புதமா இருந்தது, அது ரொம்ப ரொம்ப அழகான சபை, பாக்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப அமைதியான ஒரு சூழல், அந்த சூழ்நிலையில அந்த கட்டடத்துக்குள்ளார உட்கார்ந்து இருக்கும் போதே வந்து மனம் ரொம்ப அமைதியா இருக்கும். அவங்களுடைய வழிபாடுகளும் அந்த அன்பர்கள் எல்லாத்தையும் நான் இப்போ அங்க இருந்து பார்த்தேன். நானு எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு அதுல வந்து அழகான பாடல்களை எல்லாம் பாடினாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அந்த சபைக்கு வந்து கோயம்புத்தூர் போற எல்லாரும் வந்து அவங்க போய் அதை கண் கூட பார்க்கணும், அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சபையை நடத்துறது வந்து மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது. பிராக்டிக்கலா எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சன்மார்க்கத்தை வந்து எடுத்துட்டு போகும்போது சரியான ஒரு கட்டமைப்பு இல்லை. இப்போ நீங்க வந்து நீங்க அந்த கேள்வி பதில் மாதிரி வாசிங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது FAQ சொல்லுவாங்க, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்ட் குவெஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நம்ம டெக்னிக்கலா சொல்லும் போது சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரிதான் கேட்பாங்க, ஏன் இது இதுக்காக என்ன இது அப்படிங்கிறது. அதை வந்து கிளீனா டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கய்யா. ஐயா ஒரு விண்ணப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லாருக்கும் இதை பகிர்ந்துக்கணும், இது இன்டர்நெட் மூலமா வந்து இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு அவா அல்லது ரிக்வஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் பண்ணணும். அதை விட முக்கியமா வந்து நம்ம ராமச்சந்திரன் ஐயா மற்றும் அவருடைய துணைவியார் மற்றும் இன்னொரு ஐயா பேசினாங்க, அவங்க பேரு நான் நோட் பண்ணல, ராஜாராம் ஐயா இவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து சன்மார்க்கத்துல வந்து இருந்தாலும் அது எப்படி தன்னுடைய வாழ்வியல் வாழ்க்கைக்கு எப்படி உதவுது அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சன்மார்க்கத்துல வரும்போது வந்து ஏதோ சாமியாராக போயிடுற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாம இது வந்து சன்மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு குடும்ப எப்படி ஒரு எல்லாரும் ஒரு சுமூகமான சூழ்நிலையும் அது கிடைக்குது அப்படின்னு அந்த அம்மாவும் அவங்க அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. நம்ம வந்து ஒரு சரியான நெறியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இதை விட வேற எந்த சாட்சியும் தேவையில்லை. இன்னைக்கு வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு சாட்சியா எல்லாரும் வந்து சொல்லியிருக்கிறது வந்து இந்த உண்மைகள் வந்து இந்த உலகத்துக்கு போய் சேரும் அப்படிங்கறதுல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோம். அதனால பலரும் சன்மார்க்க சங்கத்துல வந்து சேர்ந்து பெரும் சன்மார்க்க ஒழுக்கங்களை கடைபிடிச்சு அந்த ஆன்ம லாபம் அடைவார்கள் அப்படிங்கறதுல ரொம்ப நம்பிக்கை இருக்குங்கய்யா. இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு ஐயா பேர் தெரியல, வடலூர்ல இருந்து ஒரு ஐயா வந்திருந்தாங்க, அவங்க பேர் என்னங்க ஐயா? சந்திரமோகன். சரிங்கய்யா, இவ்வளவு நேரம் இப்போ ராமச்சந்திரன் ஐயா அவருடைய துணைவியார் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு ஐயா, அவரு பேர் ஞாபகம் இல்ல, அவரு இன்னொரு ஐயா பேர் என்னங்க ஐயா?
அவரு எங்க கசின் அவரு என்னோட பேரு, அவர் பேர் சுந்தரம் சொல்லுவோம், நான் வீணும் கூப்பிடுவோம். அவரு என்னுடைய கசின்.
ஓ சரி,
அவரு அவரு என்கூட இருக்கிறார்.
சரிங்க, சுந்தரம் ஐயா. அப்புறம்
ஜோதி பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? ஜோதி பாட்டு பாட்டு பிடிக்கிட்டீங்களா?
சரிங்க, உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. ஐயா இப்ப நீங்க ஜோதி ஜோதி பாடல் பாடலாம்.
சரி, பாட்டு பாடு. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 சரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சுந்தம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏன ஜோதி யோம ஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி மீது பேரனே, ஆதல் மீது பாதனே, வாடி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, ஜோதி 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 சுயம், அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையே, அருப்பெருஞ்சோதி.
மிகவும் நன்றி ஐயா. வாழியினை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராஜன், வாழி சிவஞான வழி, வாழி என் ஆண்டவன், வாழி எங்கோன் அருள், வாய்மை என்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி, என் நாதன் மலர்பதங்கள் வாழி, வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியவே, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவடையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா, திருச்சிற்றம்பலம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஐயா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும்
நன்றி.
நன்றி ஐயா,
ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா.
ராமதாஸ் ஐயாவுக்கு நன்றி, அவருடைய இணைந்துள்ள சம்பார்க்க நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்.
நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றி.